ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையும் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. சரி, என்னோடு கூட இந்த நாளிலும் ரோமர் நிருபம் 8வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 13வது வசனம், ரோமர் 8:13.
மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள்.
ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு விசை இந்த தேவனுடைய இந்த சத்திய வசனத்துக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய சுத்த கிருபையினாலே எங்களுக்கு இறங்கி உங்களுடைய பரிசுத்த ஓய்வு நாளிலும் உங்களுடைய நித்திய பேரன்பாகிய உங்களுடைய ஜெப வீட்டிலே எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இம்மட்டும் உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் உங்களை மகிமைப்படுத்தினோம். தேவரீர், இப்பொழுதும் கூட ஒரு விசை நாங்கள் இந்த உலகத்திலே வாழும்படிக்கான ஆலோசனைகளை எங்களுக்கு உங்களுடைய சத்தியத்தின் மூலம் வெளிப்படுத்தி எங்களுடைய நடைகள் ஒவ்வொன்றையும் சீர்படுத்தும்படியாய் எங்களை கிருபையுள்ள உங்களுடைய வசனத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னொரு தடவை தயவு செய்து அதை வாசிங்க.
மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள்.
ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், சரீரத்தின் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். விளங்காத மாதிரியே இருக்குது இல்லைங்களா? குழப்பமான வசனம் மாதிரி கூட இருக்குது. இப்ப இவர் சாக சொல்றாரா வாழ சொல்றாரான்னு ஒரு கேள்வி சில பேருக்கு இருக்குது. வாழ்றதா சாகிறதா? இந்த வசனத்தின்படி என்ன செய்யறது? என்னை கேட்பீர்கள், ஆனால் இந்த வசனத்தின்படி நீங்க ரெண்டையும் செய்யத்தான் வேணும். சாகவும் வேண்டும், வாழவும் வேண்டும். ஆண்டவருடைய சத்தியம் தேவையில்லாததை சாக சொல்லுது, தேவையானதை வாழ சொல்லுது இல்லைங்களா? இன்னும் சொல்ல போனால், எதை நீங்கள் காலாகாலத்துக்கு வைத்திருக்க முடியுமோ அதைத்தான் நீங்கள் காலாகாலத்துக்கு வைத்திருக்கலாம். அந்த உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. காலாகாலத்துக்கு காப்பாற்ற முடியாத காரியத்தை நாங்கள் கட்டி காப்பாற்றணும் என்று பிரயாசப்படுகிற அந்த மதி இனத்தை தான் இந்த வசனம் கொஞ்சம் சுட்டி காட்டுது. ஏனென்றால் சரீரம் வந்து காலாகாலமாய் உயிர் வாழ்றதுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் அந்த சரீரம் மூடிக்கொண்டிருக்கிற அந்த ஆத்மாவானது காலாகாலத்துக்கு உயிர் வாழக்கூடியது இல்லைங்களா? அதனால வெளியரங்கமாயிருக்கிற எங்களுடைய சரீரத்தை பாதுகாக்கும்படிக்கு நாங்கள் பிரயாசப்பட்டு போராடி அதற்கென்றே நேரங்களை செலவழித்து வீணாக்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே வேதம் நமக்கு சொல்லித் தருகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அதற்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவை குறித்து நீங்கள் கவலைப்படுங்கள். ஏனென்றால் காலாகாலமாக வாழப்போகிற அந்த ஆத்மாவுக்காகத்தான் இந்த சரீரம். ஹல்லேலூயா இல்லைங்களா? அப்ப அந்த ஆத்மாவானது இந்த சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த ஆத்மா ஈடேறுகிறதுக்காக அந்த நித்தியத்திலே தேவனோடு இணைந்து கொள்ளுகிற அந்த நல்ல வாழ்வுக்கு ஆத்மா தகுதியுள்ளதாய் வாழ வேண்டும் என்பதற்காக வேதம் சொல்லுகிற ஆலோசனை என்னென்றால், மாம்சத்தின்படி நீங்கள் வாழாமல். அதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள், கொஞ்சம் அதுக்கு முன்பக்கத்துக்கு திருப்புங்க. 6வது வசனம் என்ன சொல்லுது என்று பாருங்க.
மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம்.
ஹல்லேலூயா. அதுக்கு மேல இருக்கிற இன்னொரு வசனத்தையும் பாருங்க.
அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள்.
இப்ப 8வது வசனத்தை வாசிங்க.
மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள்.
ஓ ஹல்லேலூயா. விளங்குதுங்களா? எதனால மாம்சத்தின்படி பிழைக்க வேண்டாம் என்று வேதம் ஆலோசனை சொல்லுகிறது என்றால், மாம்சத்தின்படி பிழைத்தீர்களானால் மரணம் நிச்சயம். மாம்சத்தின்படி பிழைக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். அப்ப தயவு செய்து நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவன் பிரியப்படுகிற ஒரு பாத்திரமாக இருந்தால்தான் நாங்கள் தேவன் அண்டையிலே கிட்டி சேர முடியும். வாழும் நாட்களிலே நாங்கள் மனுஷரை பிரியப்படுத்துகிறதுக்காக அநேக பிராயத்தனங்களை நாங்கள் செய்கிறோம். சில நேரங்களில வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அது நிரந்தர வெற்றி அல்ல. ஏனென்று சொல்லி சொன்னால், நீங்கள் காலாகாலத்துக்கு மனுஷர்களோட வாழப் போறதில்லை. ஹல்லேலூயா. எங்களோட வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு எங்களோடய கூடவே இருக்கிறார்களா? அன்பே கண்ணே மணியே என்று சொல்லி தூக்கி தாளாட்டினவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் இல்லையா? அந்த காலம் வந்த உடனே போய்விட்டார்கள் இல்லையா? போகிறது அவர்களால் தடுக்க முடிஞ்சுதா அல்லது எங்களால் தடுக்க முடிஞ்சுதா? முடியல இல்லையா? ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்ன தெரியுமா? அதற்கு பிறகு வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே நாங்கள் தேவனிடத்திலே போய் சேருவோமானால் அங்கே நாங்கள் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இல்லையா? அங்கே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை உண்டு. பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே ரோமர்ல 6வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க.
நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள்.
ஹல்லேலூயா. நல்ல ஆறுதலா அந்த வசனத்தை கவனிங்க, ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், சரிங்களா? தெளிவாக சொல்லப்படுது, அநீதி அதாவது பாவத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற எல்லா அவயவங்களும் அநீதியின் அவயவங்கள். ரெண்டாவது வசனம், அதுல ரெண்டாவது பகுதி அதுல சொல்லுது, உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து. அப்ப நாங்கள் செத்தவர்கள் அல்ல, உயிரோடு இருக்கிறவர்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் நீங்களும் நானும் எங்களை யாருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டுமாம்? தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆனால் தேவனுக்கு எதையாவது ஒப்புக் கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க பாப்போம். ஏன்னா உங்களுடைய அழைப்பு என்ன அழைப்பு? பரிசுத்த அழைப்பு இல்லைங்களா? உங்களுடைய அழைப்பு என்ன அழைப்பு? தேவனுக்கு பிரியமான பரிசுத்தரே என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப உங்களை எப்படி அவர் அழைத்திருக்கிறார்? பரிசுத்தராக அழைத்திருக்கிறார். அப்ப எப்படி அவருக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டுமாம்? அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்புக் கொடுங்கள். ஆயுதம் ஒன்னோடனே இப்ப நீங்க கொஞ்சம் பயங்கரமா யோசிக்காதீங்க இப்ப இல்லைங்களா? நீதிக்குரிய ஆயுதங்கள் ஒரே உறுப்புகள் தான். ஒன்றில் அது பாவத்தின் அநீதிக்குரிய ஆயுதமாக பயன்படுத்தலாம், அல்லது நீதிக்குரிய ஆயுதங்களாக பயன்படுத்தலாம். இன்னைக்கு அதை பற்றி தான் 3 காரியங்கள் சொல்ல போறேன். முடிந்த வரைக்கும் நான் வேகமாயும் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரியும் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக இந்த இடத்துல. ஏனென்று சொல்லி சொன்னால், தேவனுக்கு பிரியமான நீதியின் ஆயுதங்களாக என்னத்தை கொடுக்கட்டாம்? அவயவங்களை. அவயவம் என்ன? அது மாம்சத்தில் இருக்கிறது தானே இல்லைங்களா? அவயவண்டா எங்க இருக்கு? மாம்சத்தில் இருக்கிறது தான் ஒப்புக் கொடுக்க சொல்லியிருக்கு. நீதியின் ஆயுதங்களாக அப்படின்னா என்ன? தேவன் தம்முடைய நீதியை எனக்கூடாக நடப்பிக்கும்படிக்காக நான் அவருக்கு என்னுடைய சரீரத்தை அவயவங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். விளங்குறீங்களா? தேவன் என்னை பாவிக்கும்படியாக, தேவன் என்னை பயன்படுத்தும்படியாக, அவர் விரும்புகிற பாத்திரமாக தேவன் இந்த உலகத்திலே என்னை உபயோகப்படுத்தும்படியாக, அதே நேரத்தில் நீதியின் அவயவங்களாக. பாவத்துக்கு அடிமையாயிருக்கிற என்ன அவயவம்? அநீதியின் அவயவங்களாக அல்ல. விளங்குறீங்களா? தேவன் என்னை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் நான் தந்திரமுள்ள ஆள் என்றதுக்காக அல்ல. விளங்குறீங்களா? தந்திரமுள்ள ஆளா எனக்கு அவருக்கு என்னை தேவையில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. என்னுடைய அறிவின் நிமித்தம் அவர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் எதுக்காக என்னை தெரிந்து கொள்றாரு தெரியுமா? அவர் விரும்பிய வண்ணம் நான் செயல்படக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கிறேன் என்பதனாலே உங்களையும் அப்படித்தான் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவர் நினைக்கிற மாதிரி நீங்கள் செயல்படக்கூடியவர்கள் என்று நினைத்துதான் உங்களை அழைத்திருக்கிறார். அதுக்கு நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் இல்லைங்களா? இடையில இருக்கிற என்னுடைய எந்த மறு யோசனையும் அது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய்த்தான் உண்டாக்கப்படுகிறது. அது தேவனுக்கு பிரியமில்ல, அது தேவனுடைய நீதியும் அல்ல. ஏன்னா தேவனுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் எவன் என்று வேதம் கேட்கிறது. தேவனுக்கு ஆலோசனைக்காரனாய் எங்களால் இருக்க முடியாது. அவருடைய நீதி அவ்வளவு பெரியது, அவருடைய பரிசுத்தம் அவ்வளவு பெரியது. தேவனை விட சில நேரங்களில் சில பேர் இறக்கப்படுற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கும்போது. ஆண்டவருக்கு கண் இல்லையா, அவருக்கு மனசு இல்லையா, காது இல்லையாண்டு. ஐயா, அவருடைய சுபாவத்திலே கொஞ்சமா இருக்கிற நாங்கள் தான் இவ்வளவு பெரிய இரக்கத்தை பற்றி பேசுறோம். அவரே இரக்கமே வடிவான தேவன். அல்லேலூயா. நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை குறித்து தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேள்விப்படுகிற எந்த காரியமா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க அதை கேள்வியா மாற்றாதீங்க. அது உங்களுக்கு நல்லதில்லை என்று சொல்றேன். கர்த்தர் நடத்துகிறது எல்லாமே செம்மையாத்தான் நடக்குது இல்லைங்களா? எங்களுடைய பார்வைக்கு அது தவறா இருந்தாலும் கூட அவர் சரியாத்தான் எல்லாத்தையும் செய்துட்டு வாரார். தயவு செய்து நாங்கள் நஷ்டப்போட்ட போனோம் என்றதுக்காக தேவனை நாங்கள் கேள்வி கேட்க முடியாது. அதனாலே வாழுங்காலத்திலே இன்னும் இருக்கிற இந்த கொஞ்ச நாட்கள், எவ்வளவு நாட்கள்னு எங்களுக்கு தெரியாது, இந்த கொஞ்ச நாட்களிலே நாங்கள் எங்களுடைய இந்த இருக்க போற இந்த சரீரம் கொஞ்ச நாள்ல இன்னும் செத்து போயிடும் இல்லைங்களா? இப்பவே சிலது கையை விட்டுட்டு இல்லைங்களா? இப்பவே சிலது சரியா வேலை செய்யல, ஏதோ மறந்து கிருந்த போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சிருக்கிறோம். என்றைக்கு அதுவும் கைவிடுதோ அன்றைக்கு அதுக்கு பிறகு எல்லாம் போயிடும். ஆக எங்களுடைய சரீரங்களை அவங்களுடைய அவயவங்களை தேவனுக்கு பிரியமான நீதிக்குரிய ஆயுதங்களாக அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அவர் தமக்கு சுத்தமானதை எங்கள் மூலமாய் நடப்பிக்கட்டும். அல்லேலூயா. அதுக்கு தடையா இருக்கக்கூடிய மூன்று காரியங்களை குறித்து இன்றைக்கு நான் உங்களோட பேச விரும்புகிறேன். முதலாவது மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷகம் 9வது அதிகாரம் 43-44வது வசனத்தை வாசிங்க.
உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ இரண்டு கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் இவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும்.
ஹல்லேலூயா. டச் பீப்பிள் யாராவது வச்சுக்கிறீங்களா? அந்த முதல் வசனத்தை இருக்க பாருங்க. இடரல் என்ற இன்னைக்கு தமிழ்ல எங்களுக்கு இடரல் என்னன்னு தெரியல. நாங்களா ஏதாவது கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம் இதுதான் இடரல்னு சொல்லி. டோய்ச் வேதாமத்துல இடரல்ன்றதை குறிச்சு ஒரு வசனம் ஒன்று சொல்லி இருக்கு, கவனிங்க. அதாவது உன்னுடைய கை உன்னை குப்பை ஆக்குகிறதுக்கு ஏதுவா இருந்தால். இன்னொருக்கா சொல்றேன், இடரல் என்ற இடத்தை எடுத்து போட்டு குப்பை என்ற இதை போட்டுக்கொள்ளுங்க அதுல, சரியா? உன்னுடைய கை உன்னை குப்பையாக்குறதுக்கு ஏதுவா இருந்தால். ஒரு கை என்ன வேலையெல்லாம் செய்யுதுன்னு பாருங்க. இப்ப உன்னுடைய கை உன்னை குப்பையாக்குறதுக்கு, இடரல் என்றதுக்கு பதிலாக குப்பை என்று போட்டுக்கொள்ளுங்க, குப்பையாக்குறதுக்கு ஏதுவா இருந்தால் அதை தரித்து போடு. இப்ப மத்திய 5:30 இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது இருக்க வாசிங்க, மத்தேயு 5:30.
வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும்.
ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை வீதம் எனக்கு தெரியாது, ஆனா பெரும்பான்மையானாக்கள் வலது கை பழக்கம் உடையவர்கள் என்பது எல்லாருக்கும் அறிந்த விஷயம் இல்லைங்களா? இந்த உலகத்தில் பெரும்பான்மையானாக்கள் என்ன என்ன கைப்பழக்கம் உள்ளவர்கள், வலது கைப்பழக்கம் உள்ளவர்கள். அதை தவிரவே வலது கை என்பது ஒரு நல்லதுக்கு பயன்படுத்துகிற கைகாகத்தான் எங்கேயுமே பார்க்கப்படுகிறது. நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும், உதாரணத்துக்கு ஆதியாகமம் 48வது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே யாக்கோபு யோசேப்பினுடைய குமாரரை ஆசீர்வதிக்கிற ஒரு கட்டம் வரும்போது, அங்கே யோசேப்பு வந்து மனாசேயை யாக்கோபினுடைய வலதுகைக்கு முன்பாகவும், எப்ராயிமை யாக்கோபினுடைய இடதுகைக்கு முன்பாகவும் கொண்டு வந்து விடுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் யோசேப்புக்கு மனாசேயை யாக்கோபு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விருப்பம். அதாவது ரெண்டு பேரையும் அவர் ஆசீர்வதிக்க போறார், ஆனால் யாக்கோபு மனாசேயை வலது கையாலே தலையில கை வைக்கணும் என்றதுக்காக யோசேப்பு அப்படி செட் பண்ணி கொண்டு விடுறார். ஆனா யாக்கோபு எப்படிப்பட்டாலும் உங்களுக்கு தெரியும் தானே, அவர் பயங்கர கில்லாடி இல்லையா. அவர் என்ன செய்வார், க்ரோஸ் பண்ணி வைத்து விடுவார், குறுக்கு கை வச்சு அவர் ஆசீர்வதிப்பார். யோசேப்பு சொல்லுவார், அப்பா இப்படி மாறி வச்சுட்டீங்க, அவர் சொல்ல எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி. ஹலலூயா. அப்ப வலது கை எதுக்கு இங்க அடையாளமா இருக்கிறது, ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா இருக்கிறது. பாருங்க இன்னொரு வசனத்தை பாருங்க, சங்கீதம் 89:25 வாசிங்க.
அவர் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன்.
ஹல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது வலது கையை ஆறுகளின் மேலும் ஆளுகை செய்யும்படிக்கு வைக்கிறார். அப்ப இந்த வலது கை இங்கே ஆசீர்வாதத்துக்கு அடுத்தபடியாய் ஆளுகை செய்கிற ஒரு கையாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி 91:7 வசனம் சங்கீதத்திலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும். அதே வலது புறத்தில் வலதுபுறம் நீங்க சொல்றது எதனால என்று சொல்லிச்சுனால், உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு ஒரு கூட்டம், உங்களுக்கு பலமாக இருக்கிற ஒரு கூட்டம். 10,000 பேர் விழுந்து போனாலும் அதுக்கு உதாரணமாக தான் இந்த வசனத்தை கொண்டு வரார். உன் பக்கத்தில் இருக்கிறார்கள் 1000 பேரும் விழுந்தாலும், உன் வலது பக்கத்தில் உங்களுக்கு துணையா இருக்கிறவர்கள் 10,000 பேர் விழுந்து போனாலும் அது உன்னை அணுகாது. அது எவ்வளவு தூரத்துக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை உதாரணப்படுத்துவதற்காக அந்த வலது பக்கத்தை இதிலே அடையாளம் காட்டப்பட்டிருக்குது. இன்னொரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 45:9 வாசிங்க.
உமது நாகைகளுக்குள்ளே அரசின் குமாரத்திகள் உண்டு, ராஜஸ்திரி ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்த்தத்தில் நிற்கிறாள்.
பாருங்க, ராஜஸ்திரி ராஜாவுக்கு பக்கத்திலே வலது பாரசத்திலே நிற்கிறாள். ஒரு மகிமையின் ஸ்தானம். இந்த வலது என்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இல்லைங்களா. ஆசீர்வாதம், ஆளுகை, மகிமை, பலம், இப்படி பல காரியங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக தேவன் ஒரு நல்லதுக்காகத்தான் அந்த வலது கையினுடைய காரியங்களையும் வைத்திருக்கிறார். ஆனால் இங்க இயேசு என்ன சொல்றாருன்னு சொன்னால், உன்னுடைய வலது கை இவ்வளவு நல்லதுக்காக இருந்தாலும், இவ்வளவு நல்ல காரியங்களை கொண்டு அது உண்டாக்கப்பட்டிருந்தாலும், அந்த வலது கை உனக்கு இடறலாக இருக்குமா இருந்தால், நீங்க உங்களோட வீட்டில் எப்படிப்பட்ட பொருள்களை நீங்கள் சேவ் பண்ணீங்க தெரியுமா, உங்களோட கைக்கு உதவியா இருக்குன்னு நீங்க பாக்குற எல்லாத்தையுமே வச்சிருவீங்க சரிங்களா. இதுக்காகவே சில கிளறுகள் நிரம்பி வழிகிறது, எப்போவாவது ஒரு நாளைக்கு பிரயோஜனப்படும் சொல்லிக்கொண்டே போட்டுருது. ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு போய் பார்த்தா அதுக்கு பிறகு இதெல்லாம் என்னட்ட இருக்குதான்னு சொல்லி கேள்வி இருக்கும். ஏன்னா இதே மாதிரி சாமான் இது இல்லைன்னு நினைச்சிட்டு இங்க வேற வாங்கி வச்சிருப்பீங்க, அங்க கிளறல கிடக்கும் அதே மாதிரி சாமான்கள் இல்லைங்களா. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாக நினைச்சு நீங்க அதை காப்பாற்ற பார்ப்பீங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிற தெரியுமா, அது எவ்வளவு பிரயோஜனம் உள்ளதா இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனண்டையிலே சேரக்கூடாத படிக்கு அது உங்களுக்கு இடரல் உண்டாக்குமானால், அது என்று சொல்லி பன்மையில கதைக்கிறேன். ஒரு என்ன சொல்றது, உயர்திணை இல்ல அகிரிணையில கதைக்கிறேன் இப்ப சரிங்களா. தமிழ் படிப்பிக்கிற ஆக்கள் இருக்கிறீங்க, கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களோட. அகிரிணையில பேசுகிறேன் அது என்று சொல்லி, இப்ப நான் உயர்திணையில பேசுறேன். அவர்களாயிருந்தாலும் சங்கீதம் 91:7 சொன்ன மாதிரி, உன் வலது புறத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார்களா இருந்தாலும், அவர்கள் உங்களை இடர பண்ணுவார்களா இருந்தால், வேதம் சொல்லுகிறது நீங்கள் தரிக்கப்பட வேண்டும் அந்த வலது கையை. சரீரம் முழுவதும் நரகத்திலே போகிறதை விட, தயவு செய்து நீங்க வழங்கிக் கொள்ளுங்க, கையை இழந்தானா என்ன செய்வேன் என்று நீங்க யோசிப்பீங்களா? இருந்தால் சரீரம் முழுவதும் அந்த கை நிமித்தம் எங்க போகுதான்? நரகத்துக்கு போகுது. அது நல்லதோண்டு யோசிச்சு பாருங்க. இன்றைய மருத்துவ சாஸ்திரத்தின் படி கூட இந்த கை உங்களுடைய உயிரை பாதிக்குமா இருந்தா உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு உங்களோட உண்ட ஸ்விஃப்ட் எல்லாம் பார்த்துக்கொண்டு இருக்க மாட்டாங்க, கைய தூக்கிடுவாங்க. பின்னுக்கு ஒருத்தர் இருக்கிற கேட்டு பாருங்க, சரியா? கைய என்ன செய்வாங்க? உங்களோட உயிருக்கு அது ஆபத்தா இருக்கும் என்ன உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டாங்க. சொந்தக்காரர்கிட்ட சொல்லி அபிப்பிராயம் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டாங்க. அவனுடைய மருத்துவ தர்மம் என்ன சொல்லு தெரியுமா? உயிரை காப்பாத்தணும். உயிரை காப்பாத்துறதுக்கு கை தான் இடைஞ்சல இருந்தா கையை எடுத்துரு. இந்த இந்த இதன்படிதான் அவன் கை வார்த்தை அப்படியே எடுத்துட்டான். ஆனா வேதம் என்ன சொல்லு தெரியுமா? ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை அழித்தார். கையை வெட்டுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். தயவு செய்து யாரும் பிள்ளையா விளையாண்டு போய் ஏதாவது போட்டு தள்ளிடாதீங்க யாரையும், சரிங்களா? கையை வெட்டுன்னு நான் இப்ப சொல்லவே இல்லை. கை மாதிரி உங்களுடைய வலது கை மாதிரி சில வழியில உங்களுடைய வலது கை மாதிரி உங்களுடைய தொழில் உங்களுக்கு இருக்கலாம், வேலை இருக்கலாம் உங்களுக்கு. சில வலது கை மாதிரி உங்களுடைய ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம். உங்களை அது இடர பண்ணுமா இருந்தால், உங்களுடைய ஆத்மாவை அது குப்பையாக மாற்றுமாக இருந்தால், குப்பை தானே அப்போ? நான் திருப்பி ஒரு செக் பண்ணி கொள்றேன். இடரல்ன்றது இங்க கொஞ்சம் நாசுக்கா சொல்லியிருக்கு ஜெர்மன் பைபிள்ல. உன்னை அது குப்பையாக்குமா இருந்தால், சரிதானே? நார இடத்த நீங்க வெட்டி போடுவீங்களா இல்லையா எனக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதுக்கு அழகு பார்க்க மாட்டீங்க. அது நார தொடங்கிச்சுன்னா வெட்டுருவோம், சரிங்களா? ஆக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிச்சால், பரலோகம் அதாவது தேவனை நோக்கி பண்ணுகிற அந்த பிரயாணமானது உத்தமமானது. அந்த உத்தமமான அந்த பிரயாணத்துக்கு தடங்களாயிருக்கிற காரியம் எவ்வளவு முக்கியமானதாக எங்களுக்கு தெரிஞ்சாலும் இல்லைங்களா, அதை நாங்கள் விளக்க வேண்டும் என்றுதான் கிறிஸ்துவனுடைய ஆலோசனை. ஏன் தெரியுமா? அந்த 44வது வசனம் என்ன வாசிங்க? மார்க்கு 9 அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி வேகாமலும் இருக்கு. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், திரைஸ்டலிக ஹிட்ஸ் அதாவது 100, 200, 300 என்று போகிற பாகைகள், சரியா? அந்த கிராட்ல இருக்கிற அதாவது 1000 வரைக்கும் போறது கூட, அதுல கூட உயிர் வாழ்ற ஜீவன்கள் இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். விளங்குறீங்களா? இங்க 40 கிராட்டுக்கு மேல போச்சுன்னா நாங்கெல்லாம் நாக்கு தொங்கிடும் வெளியில. 10 ஃபேன் போட வேண்டி இருக்கும், 20 லிட்டர் தண்ணி கதிரைகளே இருக்கும், இவ்வளவும் இருக்கும். ஆனா 100 கணக்கான டிகிரியில போற இடத்துல கூட வாழ்றதுக்கு ஜீவ ஜந்துகள் பூமியில இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கிறார்கள். ஆக வேதம் சொல்லுகிறது, அதுக்கு முதலே வேதம் சொல்லி இருக்குது இல்லையா, அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அந்த அக்கினி அவியாமலும் இருக்கும். அங்க போய் அதை கொஞ்சம் குறையுங்கப்பா, அந்த புழுவை கொஞ்சம் எடுத்து விடுங்கப்பான்னு சொல்ல முடியாது. ஒரு கையின் நிமித்தம் சரீரம் முழுவதும் போய் வேதனைப்பட போகுது. புரியுதுங்களா நான் உங்களுக்கு சொல்றது? ஒரு கையின் நிமித்தம் சரீரம், நான் இந்த கையை காப்பாத்த நினைச்சேன். ஏன் தெரியுமா? இந்த கையை இழந்து நான் எப்படி வாழ்றது, இந்த கை இல்லாம நான் எப்படி இருப்பேன்? இன்னைக்கு கணவருடைய வாழ்க்கையில அப்படிதான், அந்த வலது கை மாதிரி சில காரியங்கள் நிக்குது, தெரியுது. அதுல ஏதோ ஒரு இடைஞ்சல் இருக்குன்னு தெரியுது, அதுல ஒரு நசல் இருக்குன்னு தெரியுது. இருந்தாலும் அதை விட்டு விட மனதில்லை. ஏன்னு சொன்னா அது இல்லாம நான் எப்படி ஜீவிப்பேன்? இன்னைக்கு அது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. ஆண்டவர் சொல்ற, அது உன்னுடைய ஒரு பகுதி தான், அதுவே உன்னுடைய வாழ்க்கை அல்ல. அதனால சொல்ற, வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, நீ ஊனனாய். ஊனன் பேர் கேட்கறதுக்கு ஒருத்தருக்கும் விருப்பம் இல்ல, விளங்குங்களா? எப்படி ஒரு கையால நான் வாழ்றது, எப்படி ஒரு கையால செய்யறது? ஆனா காலாகாலத்துக்கு ரெண்டு கையோட போய் அங்க ஒரு நரகத்துல வாழ போறமே, தப்புவிக்க முடியாத ஒரு நரகத்துல போய் இறங்க போறமே, அதுக்கு இந்த ஒரு கை தான் காரணமா இருக்குன்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு வேதனை சொல்லுங்க பாப்போம். இதை நான் அப்படின்னா விட்டு துளைச்சிருப்பேன் சொல்லுவாங்க இல்லையா? உலகத்துல ஒரு தர்மம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த யுத்தங்கள் வரும்போது சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு ஊரை காப்பாத்துறதுக்கு ஒரு குடும்பத்தை கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க, ஒரு நாட்டை காப்பாத்துறதா இருந்தா ஒரு ஊரையே கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. 2nd உலக போர்ல ஜப்பான்ல நடந்ததை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அதுதான் அந்த 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 நாட்டை அடக்கிறதுக்கு ரெண்டு ஊர்கள் பலியானது. புரியுதுங்களா? அந்த யுத்தத்தில் வெல்ல முடியாதுன்னு அல்லது வெல்றதுக்கு நாள் எடுக்கும்ன்ற ஒரு யோசனை வரைக்கல ரெண்டு அணுகுண்டுகளை போட்டாங்க, போட்டு ரெண்டு ஊரை காலி பண்ணாங்க, நாடு சரண்டர் ஆயிட்டு. புரியுதுங்களா? ஆக நாங்க அதை ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த சரீரம் வேதனை உள்ள ஒரு இடத்துக்கு போக போறது, அந்த வேதனை உள்ள இடம் காலாகாலத்துக்கு அவியாத அக்னி உள்ளதா இருக்கிறது, அங்க இருக்கிற புழுக்களுக்கு சாவே இல்லை. தயவு செய்து நீங்க அதை விளங்கிக் கொள்ளுங்க. இங்க எதிர் மாத்திரைகள் மருந்துகள் இருக்கு, கிருமி கொல்லிகள் இருக்கு, எப்படியாவது போட்டு அதை எடுத்துடலாம். ஆனா அங்க இருக்கிற புழுக்களுக்கு சாவே இல்லை. யோசிச்சு பாருங்க, நல்லதுக்காக ஆண்டவர் இந்த கையை படைக்கவில்லையா? ஆசீர்வாதத்துக்காக இந்த கையை படைத்தார், ஆளுகை செய்கிறதுக்காக இந்த கையை படைத்தார், மகிமைக்காக இந்த கையை படைத்தார் இல்லைங்களா? ஆண்டவர் வந்து கெட்டு போகணும்னு படைக்கல. ஆண்டவர் வந்து இது நான் இடறுகிறதுக்காக இந்த கையை ஆண்டவர் எனக்கு படைக்கல. ஆனால் நான் அதை பாவித்துக் கொண்ட விதம் தான் பிள. இலங்கையில ஸ்கூலுக்கு போனாங்களுக்கு தெரியும், இந்த புற்றுலர் சொல்லி ஒன்று இருக்குது, தெரியுங்களா? லீனியால் புற்றுலர். எதுக்காக புற்றுலர்? அளக்கிறதுக்கு அல்லது கோடு போடுறதுக்கு இருக்குதான். இது அங்க டீச்சர் மாதிரி கையில போச்சுடா இது என்ன பார்ப்பாங்க தெரியுமா? அடிக்கிறதுக்கு, இல்லாட்டி முதுகு சொறிகிறதுக்கு. நான் பார்த்திருக்கிறேன் புற்றுலர். அப்ப அதுக்கு ஆவா செய்தாங்க, பிள்ளைகளுக்கு அடிக்கிறதுக்கு முதுகு சொறிகிறதுக்குமா? அதனுடைய நோக்கமே வேற இல்லையா? ஆனா அதை நாங்கள் பாவிக்கிற விதம் வேறையா இருக்கு இல்லையா? சில நேரங்களில் அதே மாதிரிதான் ஆண்டவர் வந்து அவர் நல்லதுக்காகத்தான் இந்த கைகளை படைத்தார், கையின் கிரியைகளை படைத்தார். இந்த சரீரத்திலேயே வெளிப்புறமா இருக்கிறதுல ரொம்ப செயல்பாடா இருக்கிறது. கண்ணு கடத்தபடியா இந்த கை தான், வாய் கடத்தபடியா இந்த கை தான் ரொம்ப முக்கியமா இருக்கு, ரொம்ப காரியங்கள் செய்யும் இல்லையா? ஒரு இன்றைக்கும் சொல்றாங்க, டெக்னிக்கலா இருக்கிற அவரை போய் கேட்டு பாருங்க, இன்றைக்கு கூட இந்த கை மாதிரி ஒரு பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாதுன்னு சொல்லுவார்கள் இல்லைங்களா? கை மாதிரி ஒரு பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஒரே கையில பலவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குரிய தன்மைகளை கொண்டது இந்த கை. இந்த கையினுடைய உள்கை பகுதி இருக்கு இல்லையா, சரிங்களா? இதுல இருக்கிற நரம்புகளை ஆபரேஷன் செய்யறதுக்கு எல்லா சிறுவுக்கும் வரதில்லை. அதுக்கென்று சொல்லி ஸ்பெஷலா ஹன்சுவுக்கு சொல்லி இந்த ஹன் பிளஷுக்கு மட்டும் வைத்தியர்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு ஜெர்மன் சொல்வார்கள் டபு சோன் அப்படின்னு சொல்லி. டபு சோன்ன்றது இது எல்லா டாக்டர்ஸும் இதுல கை வைக்கலாது, புரியுதுங்களா? அவ்வளவு கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை தான் இங்க நாங்க பேசுறோம். அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் உள்ளடக்கினதான் இந்த கை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இவ்வளவு விசேஷமாயும் இவ்வளவு மகிமையாயும் இவ்வளவு பிரயோஜனம் உள்ளதாய் இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், உங்களுடைய ஆத்மா ஈடறாதபடிக்கு உங்களுடைய ஆத்மாவை களங்கப்படுத்துமா இருந்தால், உங்களுடைய ஆத்மா தேவனுக்கு முன்பாக நீதியினுடைய ஆயுதங்களாக மாற முடியாததுக்கு இது தடையாக இருக்குமா இருந்தால், தயவு செய்து அதை நீங்கள் விலக்கி விடுங்கள், அது உங்களுக்கு நல்லது. முழு சரீரமும் கெட்டு போகிறதை விட இல்லைங்களா? ட்ரை பண்ணுங்க அதை குணமாக்குறதுக்கு. ஆனா அது குணமாகாவிட்டா அதுலேருந்து பிரிஞ்சிருங்க. அது வேலையா இருந்தாலும் சரி, அது உங்களோட வாகனமா இருந்தாலும் சரி, உங்களோட வீடா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆத்மா ஈடேற முடியாதபடிக்கு ஒரு தடைக்கெல்லா அது இருக்குமா இருந்தால் நீங்கள், ஏனென்றால் தேவனுடைய வசனம் உங்களுக்கு வந்திருக்கிறது, தேவனுக்கு முன்னாலே இதை நான் அறியேன் என்று நீங்கள் பின்னுக்கு சொல்ல முடியாது. அதனாலே ஆண்டவர் ஏன் தெரியுமா, கடைசி நாட்கள் பாருங்க வெளிப்படுத்தல பதிமூன்றாவது அதிகாரத்திலே, வெளிப்படுத்தல் பதிமூன்றாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 16-17 வசனங்களை வாசிங்க.
அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது.
ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் நாங்கள் அந்த நாட்கள்ல வாழப்போகிறோமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த மிருகத்தினுடைய ஆவி இப்பொழுதே கிரியை செய்கிறது, அதனாலே அந்த ஆவியினுடைய வல்லமைகள் இன்றைக்கும் எங்களை பாதிக்கக்கூடும். இங்கே சொல்லப்படுகிறது அந்த மிருகத்தினுடைய முத்திரையை பாருங்க, யாரும் இதுல தப்பி போயில. சிறியோர் சின்ன பிள்ளைகளை கொண்டு நடக்கல, நீங்க யோசிக்காதீங்க. பெரியாக்களே, உங்களுடைய சின்ன பிள்ளைகளையும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு என்கிற போர்வையிலே, விளையாட்டு என்கிற பேர்லே, உங்களுடைய பிள்ளைகளுடைய உடுப்புகள் என்ற போர்வையிலே, நாகரிகம் என்ற போர்வையிலே பிசாசி எதை எதையெல்லாம் அவர்களுக்குள்ளே கொண்டு வந்து விதைக்கிறான் என்பதை குறித்து நீங்கள் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருங்கள் என்று நான் சொல்றேன். விளங்காட்டி இன்னொருக்கா சொல்றேன், பிள்ளை விரும்புதேன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்காதீங்க. தூக்கி தூக்கி அதுக்கு பின்னாலே என்னென்ன காரியங்கள் இருக்கிறது யோசிங்க. அதுக்கு பின்னாலே என்ன லோகம் அடங்கி இருக்கிறத யோசிங்க. வெளிப்பூச்சிக்கு அழகாயும் கண்ணை கவர்கிற மாதிரியும் பார்ப்பதற்கு நல்லதும் இனிமையுமாயிருந்த அந்த பழம் மாதிரியே இன்றைக்கும் அநேக பழங்கள் வந்திருக்கிறது. அதை பறித்து புசித்து மரணத்தை உடனே அனுபவிக்காதபடினாலே அதனுடைய சேதம் என்னன்னு தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் மகிமையை இழந்து போகிறார்கள். நாளைக்கு தேவ சமூகத்தில் நிற்க வேண்டிய உங்களுடைய பிள்ளைகளுடைய மகிமையை பிசாசு தந்திரமாக பறித்து கொண்டே இருக்கிறான். அதைத்தான் இங்கே வெளிப்படுத்த சொல்கிறது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும், அந்த முத்திரை இல்லாட்டி உங்களுக்கு வாங்கலும் இல்லை கொடுக்கலும் இல்லை. உங்களை அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு அவன் தள்ளுவான். அதை தள்ளுகிறதுக்கு நீங்கள் அடையாளத்தை பெறுகிற காரியம் எது? வலது கை ஒன்னெட்டி. இதுல இல்லாட்டி உங்களுக்கு சாமான் கொடுக்க மாட்டாங்க கடையில் ஒரு நாள். இப்பவே பேபே காட்ட இருக்கான்னு கேட்டே எனக்கு ரொம்ப அலுப்பா இருக்கு. எனக்கு அடுத்த முறை களத்தில் ஒரு போட் ஒன்று தொங்க போட்டு போறேன். இஷாப கைன பேபே காத்து அப்படின்னு சொல்லி கேள்வியை தடுக்கிறதுக்கு அவன் உங்களை உருகி போயணும்னு கேட்கல. உங்களுக்கு ஏதோ அள்ளி வழங்குற மாதிரி தான் கேட்கறான். அவன் உங்களுக்கு கிள்ளி கொடுத்துட்டு உங்கள்ட்ட இருக்கிறத அள்ளி எடுக்கிறதுக்காக அந்த கேள்வி. பேபே காட்டில இருந்து எப்படியாவது உங்களோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் புடுங்கிடலாம்னு பாக்குறாங்க. நீங்களும் 1000 பவுண்ட் 2000 பவுண்ட் இந்த புங்கத்தை வச்சு நீங்க எங்க பரலோகம் போறீங்களா? ஒன்னும் செய்ய மாட்டீங்க. தயவு செய்து இந்த மாதிரியான ரொம்ப சிம்பிளான விஷயங்களுக்கு எல்லாம் விழுந்துடாதீங்க. அவன் அதை விதைப்பான், அவன் அந்த முத்திரையை பதிப்பான் உங்களுடைய கரங்கள்ல. என்ன செய்வீங்க? பரவாயில்ல இருந்துட்டு போட்டும்னு சொல்லுவீங்களா? பரவாயில்ல இருந்துட்டு போட்டும்னு சொல்லுவீங்களா? நான் என்ன செய்யற கர்த்தாவே, உலகத்தில் எனக்கு மட்டுமா குத்துறாங்க, எல்லாருக்கும் தான் குத்துறாங்க. குத்திட்டீங்களா? சரி. பிறகு யாரு அவன் நாகமான் மாதிரி எனக்கு அந்த அதை மட்டும் ஆண்டவர் மன்னிப்பாராக. சாமான் வாங்கிக்கே அந்த முத்திரையை காட்டி நான் சாமான் வாங்குவதை மட்டும் கர்த்தர் எனக்கு மன்னிப்பாராக என்று சொல்லி ஒரு சைட்ல ஒரு விண்ணப்பத்தையும் போட்டுட்டு தப்பில்லாமனு பாக்குறீங்களா? முடியாதுங்க, முடியாது. வேறென்றால் வேதம் சொல்லுகிறது, அப்படியானா அந்த இழப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். வேண்டிக் கொள்ளுங்க. தயவு செய்து உங்களுடைய ஜபத்தில் எதுக்காகலாம் ஜபிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இதை தயவு செய்து நீங்கள் சேர்த்துக் கொள்ளும்படியா நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். என்ன தெரியுமா? அந்த காலங்கள் வரைக்கும் எங்களை வச்சுக்கொண்டுக்காதீங்க அண்ணவரேன்னு கேளுங்க. அந்த காலங்களை நாங்கள் காண கூடாதபடிக்கு தயவு செய்து எப்படியாவது எங்களை ஒப்பேற்றி விட்டுருங்கன்னு கேட்டுக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? அது உபத்திரவத்தின் காலம். அநேகர் மரணத்தை விரும்புவார்கள், ஆனால் மரணம் அவர்களுக்கு வராது. புரிந்து கொள்ளுங்க அதனுடைய வேதனை என்னன்னு சொல்லி. மரணத்தை வாஞ்சிப்பார்கள். இன்னைக்கு வாஞ்சிக்க தேவையில்லை. இன்னைக்கு எங்கேயாலும் வேடிக்கை பார்த்து கொண்டாலே போற காரணம் வந்து அடிச்சுட்டு போகுது, சரிங்களா? சிக்னலையும் நிக்க முடியாம இருக்கு. நிக்கும் போதே அக்கம் பக்கம் பார்க்க வேண்டியா இருக்கு. எவன் வாரான் எவன் போறான்னு தெரியல, சரிங்களா? அதனால அந்த நாட்கள் அப்படி இல்லையா? சில வேளையில கார் அடிக்கும், ஆனா சாக மாட்டீங்க, இழுத்து கொண்டு கிடப்பீங்க, சரியா? உங்களுடைய விருப்பம் சாகிறதுன்றதை கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றார், நல்லதுக்காக உருவாக்கப்பட்ட கை, நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கை, ஆண்டவராலே உருவாக்கப்பட்ட இந்த அவயவம், ஆனால் ஆத்துமாவை அது குப்பையாக மாற்றுகிறதுக்கு ஏதுவா இருக்குமா இருந்தால் வழங்குவீங்களா? தயவு செய்து அதில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பிடித்துக் கொள்வது உங்களுக்கு நன்று. வேதவசனத்தை ஒப்பிட்டு பாருங்க. வேதவசனம் சொல்றதுக்கு விரோதமாய் என்னை செய்யும்படிக்கு அது தூண்டுகிறதா, அல்லது நான் அதுக்கு ஒத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் இருக்கிறனா? அது என்னுடைய ஆத்துமாவை நரகத்துக்கு போறதுக்கு வழி பண்ணுது. ஏனண்டா நாளைக்கு அது தப்பிடும், அது எஸ்கேப் ஆயிரும். நியாய தீர்ப்பு நேரத்தில் தனியணிக்க போறது நான் தான். அன்னைக்கு எனக்கு யாரும் உதவிக்கு வர மாட்டேன். புரியுதுங்களா? தயவு செய்து அநீதிக்குரிய ஆயுதங்களாக நாங்கள் ஒப்பு கொடுக்க கூடாது, நீதிக்குரிய ஆயுதங்களாக நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். விளங்கிக் கொள்ளுங்க. இந்த வேதத்தினுடைய வெளிச்சம் இன்றைக்கு கனையும் பேர் அதை கொடுக்கறாங்க இல்ல, நிறைய பேர் ஒரு மாயையில வச்சிருக்க பாக்குறாங்க. தயவு செய்து விளங்கி கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியாதா உங்களுக்கு அது தேவை இருக்குன்னு சொல்லி? கர்த்தருக்கு தெரியாதா உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி என்று சொல்லி ஒரு சமாதானம் பண்ணுகிறது இருக்கு. நாளைக்கு இந்த சமாதானம் பண்றால் நீங்க அக்னியில இருக்கும்போது வந்து நிக்காது உங்களுக்காக. விளங்குறீங்களா? சமாதானம் பண்ணாக்கல நீங்க ஒருத்தரும் காண மாட்டீங்க. உங்களோடு கூட வருகிறவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா! அவர் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தவர். உங்களை ரட்சிக்க திராணி இல்லாத ஒரு தேவன் அல்ல. உங்களுக்கு நடக்கிறத பார்த்து பரிதவிக்க முடியாத ஒரு பிரதான ஆசாரியர் அல்ல அவர். உங்களையும் என்னையும் மாறி பாடுகள் பட்டு பாவம் இல்லாமல் பரிசுத்தராய் தேவனுடைய பக்கத்தில் இருந்து பரிந்து பேசுகிற ஒரு நல்ல பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா! அந்த பிரதான ஆசாரியர் சொன்ன வசனத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். விளங்குறீங்களா? பழைய ஏற்பாடு ரொம்ப மோசமுங்க, ரொம்ப முரடு, வாசிக்கவே சகிக்க முடியாது. இப்ப நாங்க வாசிச்சதை எங்க வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து தான் வந்து சொல்றார், வலதுகை. நீ யார வலதுகை என்று நினைச்சிருக்கிறியோ, அல்லது எதை வலதுகை என்று நினைச்சுக்கிறியோ, அல்லது உன்னிலேயே இந்த காரியம் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு என்னில இருக்கிற பலன் என்று நீங்க நினைச்சுக்கிறீங்களோ, அந்த காரியம் தேவனிடத்திலே உங்களை முடியாதபடிக்கு அது உங்களுடைய ஆத்மாவை களங்கப்படுத்துமா இருந்தால், குப்பையாக்குமா இருந்தால் இல்லைங்களா? ஒரு சின்ன காரியம் எவ்வளவு பெரிய விபரீதங்கள் எல்லாம் விளைவிக்கிறது யோசிச்சு பாருங்க. இரண்டாவது காரியம் Mark 9:45-46 வாசிங்க.
உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ இரண்டு காலுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் இவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்.
என்ன சொல்றார்? உன்னுடைய கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால். கால், காலை பற்றி என்ன வேதம் சொல்லுது? Psalm 8:6 வாசிங்க.
உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர்.
சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சகல அதிகாரங்களும் அந்த கால்களுக்கு கீழே வந்து சேர்ந்திருக்கிறது. அதே மாதிரி Adiyagamam 13:17 வாசிங்க. சகல அதிகாரங்களும் கால்களுக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார். ஆளுகையினுடைய இன்னொரு பக்கம் கால்கள்.
நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டு நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார்.
பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார், வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை தருவேன் என்று. ஆனா அத இருந்த இறையில ஒரு கோபுரம் கட்டிட்டு மேல ஏறி நின்று சுத்தவர பார் உனக்கு தாரன்னு சொல்லல. என்ன சொல்றார்? எழுந்து நடந்து திரி, நடந்து திரி. நீ நடந்து திரிகிற, நான் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருந்தாலும் நீ நடந்து திரிகிற தேசம் எவ்வளவோ அவ்வளவத்தையும் நான் உனக்கு தருவேன் என்றார். ஆக சுதந்திரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது கால். விளங்குதுங்களா? அதான் பாட்டு பாடுங்களே, கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்று சொல்லி பாடுறீங்க இல்லீங்களா? கால் வந்து அதாவது நீங்க நேரம் இருக்க, உங்களுக்கு எல்லாம் நேரமே இல்லை, இருந்தாலும் நேரம் இருக்கும்போது வீட்டில் போய் பைபிளினுடைய கடைசி பக்கங்களை பின்னுக்கு போனீங்கன்னா எழுத்தெல்லாம் முடிஞ்சு பிற கீறி வச்சிருப்பாங்க ஏதோ படங்கள். அதை பார்த்தீங்கன்னா அதுல போட்டிருக்கும் ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்கள் என்று சொல்லி போட்டிருக்கும். ஆக கர்த்தருடைய வாக்கின்படி ஆபிரகாம் எந்த தேசத்துக்கெல்லாம் பிரயாணம் பண்ணினாரோ அவ்வளவுத்தையும் தேசம் தேவன் இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுக்க போகிறார் அல்லது கொடுக்கிறார். இஸ்ரவேல் அதனாலதான் அநேகர் சொல்றார்கள் இஸ்ரவேல் சுதந்திரிச்சது கொஞ்சமாக இருக்கிறது, இவ்வளவு தான் இல்ல. அவர் எகிப்துக்கெல்லாம் போயிட்டு வந்தார். ரெண்டபடினால இஸ்ரவேலினுடைய விஸ்தாரம் பெருக போகிறது என்பது எங்களுக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா ஆபிரகாம் எங்கெல்லாம் கால் வச்சாரோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வேற யாரும் இல்ல, சரியா? நேபுகாத் நேச்சார் அல்ல, பார்வோன் அல்ல, ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால இந்த கால் வந்து சுதந்திரிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான அவயவம் இல்லைங்களா? கால் இல்லாத கூட போய் கேட்டு பாருங்க, காலில் பிரச்சனை உள்ளா கூட போய் கேட்டு பாருங்க, தெரியும். அவருடைய பாதி வாழ்க்கையே போன மாதிரி இருக்கும் இல்லைங்களா? கால்கள் மிக முக்கியம். இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 119:105.
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது.
ஹல்லேலூயா. உன் வசனம் என் கால்களுக்கு தீபம். என் காலுக்கு கண் இருக்கா? காலுக்கு கண் இருக்கா? எதுக்கு காலுக்கு தீபம் வேணும்? வழிகள், கால் வந்து உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய வழிகள். வேதம் சொல்கிறது துன்மார்க்கருடைய தீபம் காரிலுள்ளே அணைந்து போகும். அப்ப நீதிமானுக்கு ஒரு வெளிச்சம் வேணும், அதுதான் இந்த வேத வசனம் இல்லைங்களா? அப்ப எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, காரிலுன்றது ரொம்ப நெருக்கடியான நேரங்கள், பிரச்சனையான நேரங்கள், வழி தெரியாத ஒரு சூழ்நிலைகள்ல வேத வசனம்தான் எங்களுடைய தீபம், எங்களுடைய வழிகளுக்கு தீபமா இருக்கிறது, சரியா? அப்ப கால்களுக்கு ஒளி கொடுக்கிற வசனம் கால்களுக்கு ஒளி கொடுக்குதாம், எங்களோட பாதைகளுக்கு ஒளி கொடுக்குதாம், சரிங்களா? இன்னொரு வசனத்தை வாசிங்க, ஏசாய 52:7 வாசிங்க.
சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் இவ்வளவு அழகாயிருக்கின்றன.
பாருங்க, சமாதானத்தை சொன்னது எது? வாயா காலா? வாயை பற்றி ஒரு வசனமும் சொல்லல இதுல. சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிக்க அந்த வாய் இருக்கிற, தலை இருக்கிற அந்த சரீரத்தை கல்லு மண்ணு முரடுகள் அந்த நெருடலான அந்த பாதைகளில் தாங்கி கொண்டு போய் சேர்த்திருக்கிற அந்த காலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த கால்கள் எவ்வளவு அழகானவைகள், புரியுதுங்களா? அந்த வாய்க்கு அந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மறைவா இருக்கிற அந்த கால்களை பார்த்து தேவன் அழகுள்ள கால்கள் என்று சொல்லுகிறார் இல்லைங்களா? இங்க வெளிநாட்டில் பெண்களுக்கு தலைமையிற்கு அடுத்தபடியாக மிகவும் அதிகமாக விற்பனையாகிற காரியங்கள் என்னா? காலணிகள் தான் இல்லைங்களா? பெண்களுக்குன்னே தனி காலணி கடைகள் இருக்கிறது, சரிங்களா? அந்தபடினால அவனும் அது எவ்வளவு முக்கியம் அறிந்துதான் அந்த பிசினஸ் துவங்கி இருக்கிறாங்க அதுக்குல்ல இல்லைங்களா? அவர் 5-6 ஷூ மட்டும்தான் இருக்குன்னு சொல்ற எந்த பொம்பளையும் போய் சொல்றான்னு அர்த்தம், சரிங்களா? அதுக்கு மேலதான் இருக்குது எல்லார்ட்டையும். ஆக அது அவ்வளவு முக்கியமா இருக்குது, உடுப்புக்கு ஏற்ற மாதிரி ஷூ பாஸ் பண்ணணும், இல்லாட்டி வெளியில தலையே காட்ட முடியாது, சரியா? அவ்வளவு மனம் உடைஞ்சு போற அளவுக்கு அந்த காரியம் அவ்வளவு முக்கியமா இருக்குது. கால்கள், அந்த கால்கள் மிகவும் முக்கியம். ஏனென்றா கால் தேவனால படைக்கல, தேவன் சுதந்திரிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லைங்களா? அப்ப அந்த அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இந்த சரீரத்தை தாங்குகிறதான ஒரு கால் எனக்கு இடறல் பண்ணினால், ஏங்க காலை வெட்டினா இது என்ன நண்டா? ஒரு காலை முறிச்சு போட்டா திருப்பி அந்த கால் வளர்றதுக்கு? இந்த ஸ்காண்டினேவியன்ல பெரிய நண்டு இருக்கு, இவ்வளவு நண்டு இருக்கும், அந்த கால் இவ்வளவு பெருசா இருக்கும், அவங்க அதை பிடிச்சி அதை சாக்கொள்ள மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா அந்த காலை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நண்டு திருப்பி அது சமுத்திரத்தில் போட்டுருவாங்க, அது கொஞ்ச நாள் பழையபடியா அதுக்கு முளைக்கும். அதுக்கு அப்படி என்ன கூட பரவாயில்ல, நமக்கு இருக்கிறது ரெண்டே கால், சரியா? அதுல ஒரு காலை தடுத்து தடிச்சு போடுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? ஆண்டவருக்கு யோசிக்கிறார் இல்லையா, அவர் படைச்ச சரீரம் தானே இது. அவர் படைக்கும் போதே எதுக்கு 4 படைக்காம 2 மனுஷனை படைச்சார்? ஒரு அவசரத்துக்கு உதவும் இல்லையா? ஒன்று இல்லாட்டில் மங்கால 3 இருக்குமே என்று சொல்லி 2 படிச்சுட்டு அவர் சொல்றார் உனக்கு அது இடரலா இருந்தா ஒரு காலை வெட்டி போட்டுருப்பா. இன்னைக்கு உங்களுக்கு கால் மாதிரி உங்களை தாங்குகிற, உங்களுக்கு பேலன்ஸ் கொடுக்கிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். உங்களுக்கு அதை எடுத்து போடணும்னு நினை கற்பனையில கூட நீங்க அதை யோசிக்க முடியாது. சில வழியில உங்களுடைய சந்ததி யாரா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தாய் தகப்பனா இருக்கலாம், சரிங்களா? உங்களோட வாழ்க்கையை அவங்களோட ஸ்டபிலிசீரம் செய்யற ஒரு ஒரு பாத்திரங்கள், அவர்களாலதான் எங்களுடைய குடும்பமே நடக்குது பிரதர், அவர்களாலதான் என்னுடைய குடும்பம் வழி நடத்தப்படுது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படியான கடமைகளுக்குள்ள மாட்டுப்பட்டு நிற்கிறார்கள். கடமைகளுக்குள்ள மாட்டுப்படுறதுல ஒன்றுமில்லை, ஆனா அந்த கடமைகளுக்கு நீங்க நன்றி உணர்வுகளா இருக்கும் போதே அவர்களாலே உங்களுடைய ஆத்மா இடரல் அடையுமாக இருந்தால், புரியுதுங்களா? அவர்களாலே உங்களுடைய ஆத்மா இடரல் அடையுமா இருந்தால் நீங்கள் தயவு செய்து அவர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி போடுவது நல்லது. ஏனென்று சொல்லி சொன்னால் உங்களுடைய ஆத்மா ஈடேற முடியாமல் போய்விடும். அல்லது உங்களுக்கு அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, பிரதர் நான் விசுவாசத்தில் தைரியமா இருக்கிறேன், யாரும் என்ன குழப்ப முடியாது என்று நீங்கள் சொல்வீர்களா, பரவாயில்ல. ஆனால் சாலமோனான சாலமோனையே அவனுடைய அந்திய காலத்திலே அவர்கள் நழுவி போக பண்ணினார்கள் என்ற அந்த வசனத்தை மட்டும் நீங்க தயவு செய்து ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. விழிப்புள்ளவர்களா இருங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். அவன் போடுகிற தந்திர வேஷங்கள் பலவிதம், பல ரூபங்கள், நீங்கள் நம்புகிற மாதிரியே இருக்காது. நீங்க அவங்களை நம்புறதா இருந்தா பிறகு அவன் அந்த ரூபத்தில் வரணும். பாருங்க, நீதிமொழிகள்ல 6:18 வாசிங்க. நீதிமொழிகள் 6:18 ஏனென்றால் அந்த கால் நன்மை செய்யறதுக்கு மாத்திரம் அல்ல, சில நேரங்கள் அந்த கால் என்ன செய்யுதுன்னு பாருங்க.
துராலோசனை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்.
அல்லேலூயா. பாருங்க, துராலோசனை பிணைக்கும் இருதயம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இருதயம் அப்படியே யோசிச்சு கொண்டிருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துகிறதுக்கு ஹெல்ப் பண்றது யார் தெரியுமா? இப்ப நான் அவனை காணிக்கல, அவனை நான் ஒரு உண்டு மண்டையில ஒன்று போட்டுறேன் பாருன்னு சொல்லி கால் சொல்லும், ஒழிக்கிட்டு போவோம்பா, நான் என்ன கூட்டிட்டு விடுறேன், நீ போட்டு, நீ அந்த யோசனையிலேருந்து மனம் மாறுறதுக்குள்ளேயே போட்டுரு. கால் தான் ஹெல்ப் பண்ணுது இப்ப, எதுக்கு? அந்த யோசனையை உடனடியாக நிறைவேற்றி தீர்க்கும்படி, இல்லைங்களா? தெரியுமா உங்களுக்கு, சில பேர் ஏற்றி விட்டுட்டு அவ எப்போ அங்க அடிவாங்குற அளவுக்கு கொண்டு விட்டுட்டு வர்றது அதுதான். அவ அந்த மாதிரியான காலையில பற்றி தான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கடைசியா பழிகாரனா இருக்கிறது யாரு தெரியுமா? நீங்க கால் சொன்னதை கேட்டு ஏமாந்து போனீங்க. உங்களோட கால் தானே உங்களை ஏமாத்தாதுன்னு நினைச்சீங்க. என்னது? உங்களோட கால் உங்களை ஏமாத்தாது, அது எனக்கு நல்லதுதான் சொல்லுமோ நினைச்சீங்க. கடைசி அந்த கால் எங்க கொண்டே விட்டுது பாத்தீங்களா? அதான் சொல்லுவாங்க, ஏதாவது பிரச்சனை வந்தா பாதிக்கப்படுறது எப்போ ஒரு பிழையான உறுப்பு தானு சொல்லி, அதான் உண்மைதான். இப்ப பாருங்க, விரைந்தோடும் தீவினை என்ன செய்தாமது? தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களில் ரொம்ப சுலோ, ஆனால் தீங்கு செய்யறதுக்கு அந்த கோபம், அந்த உத்வேகம் தீவிரமாய். பாருங்க, இந்த சவுல் வந்து தாவீதை அழிக்கணும் என்று சொல்லி அவனுடைய இதயத்தில் ஒரு ஒரு நோக்கம் வந்ததிலிருந்து அவன் அக்கம் பக்கம் இருக்கிற நாடுகளிலிருந்து வந்து இந்த நாட்டை பிடிச்சிருவான் என்றதே மறந்துட்டான். இதே நினைப்பா தெரிஞ்சு கொண்டே இருக்கிறான் பாருங்க, வேற வேலையே இல்லை, இதே நினைப்பு. அவருடைய ராஜ்ய வாரத்தில் ரொம்ப நாள் இதே அளவிலா தான் தெரிஞ்சது. இடக்கிடையே வேற யாரும் வந்துடுவாங்கன்னு கேள்விப்பட்டா அப்புறம் விட்டுட்டு போறது, வேற வழி இல்லாம. அவரை எதுக்கு ராஜாவாக்கினது சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மெசேஜே கிடைக்கலையா? சவுல ராஜாக்கினது என்னண்டா கதை சொன்னா கேப்பீங்க, இன்றைக்கு கேட்கிற மாதிரி தான் நீங்க கேப்பீங்க. இஸ்ரவேலையுடைய யுத்தத்துக்கு போறதுக்கு, இஸ்ரவேலை முன்னின்று நடத்துவதற்கு, அப்படித்தானே இஸ்ரவேலர் வேண்டிக் கொண்டார்கள். எங்களுக்கு யுத்தத்துக்கு போறதுக்கு, எங்களை நடத்துகிறதுக்கு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆள் வேணும். கொடுத்தார் ராஜாவை, அவர் தன்னுடைய பிரைவேட் யுத்தத்தில் இருக்கிறார். இப்ப இஸ்ரவேல விட்டுட்டாரு, நீ எங்கடா கெட்டு போயிருங்க, இப்ப எனக்கு பிரச்சனை ஆளால் நான் பாக்குறேன்னு சொல்லி. ஐயா உங்களுடைய கால் உங்களை வஞ்சிக்கிறது ஐயா. உங்களுடைய சரீரத்தான் இருக்கிறது, உங்களோட சேர்ந்துதான் இருக்கிறது, உங்களோட சேர்ந்து கூடவே வருது, உங்களோட சேர்ந்து உறங்கும் போதும் உங்களோட தான் இருக்குது, உங்களை எல்லா இடமும் கொண்டு போகுது. சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா தான் இருக்கு அந்த கால், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அந்த கால், ஒரு கால் உங்களை நரகத்துக்கு போறதுக்கு வழிவகுக்குமா இருந்தால் தயவு செய்து அந்த காலை நீங்க விலக்கிறது நல்லது. டயபெட்டிக் உள்ளாக்களுக்கு தெரியும், டயபெட்டிக்கினுடைய உக்கரம் எங்கேருந்து வரும்னு சொல்லுவாங்க, காலில் இருந்து. அது ஒரு ஃபினோமேன், அது என்னன்னு சொல்லி இன்னைக்கும் அவங்க விளங்கப்படுத்த முடியாம இருக்கு. ஆக காலில் இருந்து வருதுன்னு மட்டும்தான் தெரியுது, எதுக்கு அது காலில் இருந்து துவங்குதுன்னு தெரியல. சரிங்களா? ஆக நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்குது. அது இப்ப நாங்க கொஞ்சம் முதல்ல சொன்ன மாதிரி மருத்துவ தர்மத்தின்படி எதை செய்யணுமோ அதை மருத்துவர்கள் செய்வார்கள் இல்லைங்களா. சொல்லுவாங்க, விட்டா ஆளுக்கே உயிருக்கே ஆபத்தாயிரம். ஒரு பல வருஷங்களுக்கு முதல்ல ஒரு 16 வயசு பிள்ளைக்கு 15 வயசு பிள்ளை நினைக்கிறேன், ஜெர்மன் பிள்ளைக்கு இந்த பிளிண்ட் ஆர்ம், இந்த அப்பெண்டிக்ஸ் சொல்ற அந்த ஆபரேஷனுக்காக கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருந்தார்கள். அட்மிட் பண்ணிட்டு தாய் கூடவே நின்றுட்டு அவ வீட்டை போயிட்டா. காலையில அவாக்கு ஆபரேஷன் பண்ணினார்கள். தாய் மத்தியானம் போல போய் மகளை பார்க்கலாம், இப்ப முழிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் போய் அங்க பார்த்தா மகளுக்கு வலது கால காணையில் எடுப்பு வைக்கல. 15 வயசு பிள்ளை, மகளுக்கு வலது கால் இல்லாது இருந்தது. வலது கால் இல்லாம இருக்குன்னு இப்படி அதிர்ச்சி அடைந்து அதை பார்த்து கொண்டு கேக்கே ஒரு டாக்டர் டீம் வந்து ஒரு ஃபோமோட வந்து இதுல அவசரமா கையெழுத்து வைங்க, இடது காலை முழங்காலுக்குள்ள எடுக்க போறோம்னு சொல்லி. இது இங்க இப்ப கையெழுத்து வைக்காட்டி நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது, இப்ப இந்த காலம் இடுப்புக்குள்ள இடது காலையும் மேல இருந்தே வெட்டிடுவோம்னு சொல்லி. பயத்துல என்ன கேட்கறேன்னு தெரியாம அவர்களை நம்பி அவங்க கையெழுத்து வச்சுட்டாங்க. திருப்பி ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போனாங்க, இடது கால் முழங்காலுக்குள்ளே எடுக்கப்பட்டது. என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரித்தால் இந்த அப்பெண்டிக்ஸ் சொல்ற அந்த பகுதியிலே அவர்கள் அந்த ஆபரேஷனுக்காக அந்த கத்தியை கொண்டு போகும்போது அதற்கு கீழே இருந்த அந்த நாளம் என்று சொல்ற அந்த முக்கியமான அந்த ஆடை அதிலே அந்த கத்தி பட்டதுனாலே அந்த உடம்பு முழுக்க கீழே விஷம் பாய்ந்து அந்த கால் வலது பக்கம் உடனடியாக பழுதாகிவிட்டது, இடது பக்கம் பழுதாகிறதுக்கு தொடங்குகிறது. டாக்டர்களால் பிளவுட்டது டாக்டர்மார் தான், ஆனால் செய்ய வேண்டிய கடைசி உதவியை செய்தார்கள். ஒரு முழுக்காலை எடுத்தார்கள், ஒரு அரைக்காலை எடுத்தார்கள். 15 வயது பிள்ளை, நீங்க யோசிங்க, கொண்டு போனது பிளிண்டாமுக்காக, ஒரு சர்வ சாதாரணமான ஒரு ஆபரேஷன். அதுலேயும் கொடுமை என்னன்னு சொல்லிச்சுன்னா, அந்த தாய் அந்த மகளை வைத்து பராமரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, வீல் சேர்ல வச்சு பராமரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, வீல் சேர் இருக்கிறபடினால படியில மேல கொண்டு போக முடியாது, கீழே ரூம் எல்லாம் செட் பண்ணணும், இத்தனைக்கும் அதுக்குரிய பார்க்க வேண்டிய செலவுகள் ஆயிரம். டாக்டர் மாருக்கு என்ன கிராங்கனோஸ்ல நல்ல அன்பாழ்த்துகள் இருந்தபடினால அவர்கள் அந்த தவறை தாங்கள் செய்ததாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பல வருஷங்கள் அந்த தாய் போராடி கடைசியில கண்ணீரோட சொன்னா, என்ன தெரியுமா, என்னுடைய மகளுக்கு கால் போனதை விட இவ்வளவு நாளும் என்ன கோர்ட்ஸுக்கு ஏத்து இறக்கி என அவர்கள் என்னை அலக்களிக்கிற அந்த வேதனையை என்னால தாங்கிக் கொள்ள முடியவில்லைன்னு சொல்லி பாருங்க. ஒரு கால் இல்லாம போனா ரொம்ப கஷ்டம்ங்க. இது எப்பவும் எங்கேயும் நடக்கும் இல்லைங்களா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீ யோசிச்சு பாருங்க பாப்போம், எதுக்காக அந்த கால் அன்றைக்கு எடுக்கப்பட்டது தெரியுமா? அது எடுக்காவிட்டா அந்த அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையே போயிடும். இப்பவும் போயிட்டு தரவாசி, ஆனா என்ன உயிரோடு இருக்குது அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்ன தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கால், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பல இடங்களுக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு கால், தேவனுடைய சுவிசேஷத்தை அழகாக சொல்லப்படுகிறது என்று சொல்லி அழகாக வர்ணிக்கிற அந்த கால் உங்களுக்கு இடரலா இருக்குமா இருந்தால், உங்களுக்கு இடரலை உண்டுமண்ணுமா இருந்தால், என்ற ஒரு பாட்டு பாருங்க தெரியுமா, விருப்பமில்லா இடங்களுக்கு செல்லாதபடிக்கு தடுத்து நிறுத்தும். இப்ப பிள்ளையாறுல அவர் இல்லையா, நீங்க போனா பிள்ளையாறுல அவர் இல்லையா, இப்படி ஒரு விண்ணப்பத்தை பண்ணிட்டா இப்ப பழி அவர்ல போட்டலாமண்டா. விருப்பமில்லாத இடத்துக்கு போறது நான், எனக்கு ஹெல்ப் பண்றது என்னுடைய கால், விளங்குங்களா. என்றபடினால என்னுடைய காலுக்கு நான் செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, விளங்குறீங்களா. காலா உங்களுக்கு மூளை, கால் சொல்ற ஆலோசனையை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. காலுக்கு நான் செவி கொடுக்க தேவையில்லை. ஏனென்றால் இந்த கால் என்னை சர்க்கலாக்க பார்க்கிறது. நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பேதுரு ஒரு பெரிய வெளிப்பாட்டை ஆண்டவருக்கு சொல்றார். இயேசுவும் அதை ஏற்றுக்கொள்றார். இயேசு என்ன சொல்றா தெரியுமா? இதை தேவன் தான் உனக்கு வெளிப்படுத்திக்கிறார். மிச்சம் 11 பேருக்கும் சொல்லு, உனக்கு மட்டும்தானப்பா வெளிக்கும், உண்மையிலே என் சபையை கட்டுவேன் என்றார். அடுத்த நிமிஷமே இயேசுக்கு ஒரு பிழையான ஆலோசனை அவர் கொடுக்கும்போது இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இதுதானே உங்களுக்கு பிரியமானது, அல்வா மாதிரி சொல்லுவீங்க. இயேசு என்ன சொன்னார்? பாருங்க, புது பைபிள் இல்லாம இருக்கு, கேப்போம். நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் என்று சொன்னார். அது உங்களுக்கு விளங்க இல்லையா? அப்பாலே போ சாத்தானே பிடிச்சு வச்சுக்கோ நீங்க எல்லாரும். இயேசு என்ன சொன்னார்? எதனால அப்படி சொன்னார் அதைத்தான் நீங்க கேட்கணும். அப்பாவாலே போய் சாத்தானே தான் போட் பிடிச்சு நிக்கிறீங்க எல்லாரும். எதுக்கு அவர் சொன்னா தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்த தேவனுடைய மனுஷ குமாரனை வெளிப்படுத்தல் பெற்றுக் கொண்ட பேதுரு இடரல் உண்டாக்கினான். புரியுதுங்களா? வெளிப்பாடுகள் வரலாம், ஆனால் தேவ சித்தத்துக்கு விரோதமா வருகிற எந்த ஆலோசனையும் எனக்கு இடரல் உண்டாக்குறது. ஆண்டவர் சொன்னா, நீ எனக்கு இடரல் உண்டாக்குகிறாய், நீ என்னையே சோதிச்சு பார்க்கிற, என்னையே அந்த அந்த தேவனுடைய அந்த அந்த சித்தத்தை செய்யவிடாதபடிக்கு தடுமாற்றம் பண்ண பார்க்கிறாய். விளங்குவீங்களா? உங்களோட வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு உங்களை தடுமாற பண்ணுகிற எந்த ஆலோசனையும் உங்களுக்கு தீமை செய்கிற ஒரு கால், ஒரு கால் உங்களுக்கு அப்படி ஒரு கால் இருக்குமா இருந்தால் அந்த காலை நீங்க விளக்குறது நல்லது இல்லைங்களா? அல்லது நீங்க முழு சரீரமும் போய் அந்த அக்னியில வேக போறீங்களா? இந்த வேதம், இந்த வேதம் தான் உங்களை அந்த கால இந்த காலா அல்லது பொய்க்காலா என்று சொல்லி உங்களுக்கு காட்டி கொடுக்குது. அந்த கை என்னுடைய கையா அல்லது அது என்னை நரகத்துக்கு கொண்டு போகிற கையா என்றதை காட்டி கொடுக்கிறது. புரியுதுங்களா? தயவு செய்து உங்களுடைய அழைப்பு பரிசுத்த அழைப்பு. தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். அவர் தம்மை போல மாறுவதற்காக என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். தயவு செய்து அந்த அழைப்பில் தெளிவாயிருங்க இல்லைங்களா? இங்கே பலவித அழைப்புகள் இருக்கு. பல பேர்களை சொல்லி என்னை அப்படி அழைச்சிக்கிறா இப்படி அழைச்சிக்கிறான்னு சொல்லி இருக்காங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தேவன் எங்களை அழைத்த அழைப்பு விசுவாசத்திலே பரிசுத்தராக எங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாவதுக்காக எங்களை அழைத்திருக்கிறார். இப்ப குமாரனுக்கு ஒரு கை இல்லையா? குமாரனுக்கு ஒரு கால் இல்லையா? யோசிங்க, அவரும் அதே மாம்சத்தில் வந்துதானே வாழ்ந்துட்டு போனார் இல்லைங்களா? அவர் எப்படி அந்த மாம்சத்தில் வந்திருந்து அந்த தீமையை எதிர்க்கிறார் என்று பாருங்க. இப்ப அதுதான் ஒரு உதாரணம் சொன்னேன். பேதுருவை பாராட்ட தெரிந்த அதே இயேசுதான் தேவ சித்தத்தை பிழையாக பேசும்போது பேதுருவுக்கு உடனே சொல்றார். அதில் வச்சு அந்த ஆலோசனையை கொஞ்சம் கூட அவர் உள்வாங்க இல்லை. நல்ல போதகரே, ஐஸ்கிரீம் கொண்டு வரார் ஒருத்தர். இவர் சொல்றார், எதுக்கு இந்த ஐஸ்கிரீம்? பிதாவு கொண்டே கொடு. நல்ல போதகரே, அவருடைய சைட்ல அப்படி ஒரு போட்டை போட்டுருது. அதுல அவரும் அப்படி கண்டு காணாத மாதிரி இருந்துருது மாதிரி. அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்றார். முதல்ல பதில் சொன்னது அதுக்கு தான், நீ எதுக்கு என்ன நல்லவன் என்கிறாய்? வந்தவொடனே நல்லவன் நீ என்ன என்னட்டு அனுபவப்பட்டாய்? யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன நல்லவனு சொல்றதா இருந்தா என்னோட கொஞ்ச காலம் பழகி என்னுடைய குணங்களை தெரிஞ்சு கொண்டு என்னால நீங்க நன்மைகள் பெற்றிருந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு சொன்னா பரவாயில்ல. முதல் கண்ட உடனே நல்ல போதகரேண்டா என்ன அர்த்தம் என்று கேட்கிறேன்னா, அது எவ்வளவு பொய், எவ்வளவு மாயமாலம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த காரியங்கள். கால், உன் கால் உனக்கு இடர்ல உண்டாக்கினா. சரி, மூன்றாவது காரியம் வேகமாய் மார்க்கு 9.
உன் கண்ணுனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ இரண்டு கண்ணுடையவனாய் நரக அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும்.
இந்த ஜெர்மன் மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கேன்னு சொன்னா, இந்த அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும். கடைசி வசனம் இந்த வசனத்திலாம் இருக்குது. அதுக்கு முதல் இருக்கிற ரெண்டு வசனத்துல இருக்கிற மாதிரி தெரியல. இருக்காங்க இருக்கிற மாதிரி தெரியல. அது பிறகு கீழே ஒரு குறிப்பொண்டு போட்டிருக்கிறதே, அது பிறகு அது சேர்த்துக் கொள்ளப்பட்டது என்று சொல்லி. அந்தபடினால ஜேபன் மொழிபெயர்ப்பில் வாசிக்கிற தங்கச்சி தம்பிமார், நீங்க தயவு செய்து அதை யோசிச்சுக்கொள்ளுங்க. என்ன இவர் எங்கிடையில இல்லாதெல்லாம் பேசுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அது இருக்குது, அது பிறகு சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டது, ரெண்டாவது இன்னொரு வாசிங்க.
உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு, நீ இரண்டு கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்த்திலும் ஒற்றை கண்ணனாய் தேவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும்.
இப்ப அதே மத்தேயு 5:29 வாசிங்க.
உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும்.
இது ரெண்டும் வெவ்வேறு சிச்சுவேஷன்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள். மத்தேயிலேயும் இப்ப நாங்க மார்க்கில வாசிச்ச அதே பகுதி இருக்கிறது, ஆனா இப்ப நாங்க 5 வாசிக்கிறது வேறொரு சம்பவத்தில். ஆனால் ஒரே காரியத்தை ரெண்டு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறது. வாசி பாருங்க, வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினார். இந்த வலது கண்ணுடைய விசேஷம் என்ன, எதுக்கு வலது கண்ணை குறித்து அவர் சொல்லுகிறார் என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும் இல்லீங்களா. இப்ப உங்களுக்கு இடது கண் இடரல் உண்டாக்குது போல இருக்கு. சரி, கவனிங்க, உங்களுடைய கவனத்தை திசை திருப்ப விடாதீங்க சரிங்களா. ஏன்னு சொன்னா அது ஒரு லைன்ல அப்படி உள்வாங்கி கொண்டிருக்கும் போது இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் சரிங்களா. நான் இப்படி என்ன ஏதோ ஒன்று செய்வேன், அதெல்லாம் நீங்க கவனிக்காதீங்க, சொல்றதை மட்டும் கவனிங்க. இப்ப உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. என்னங்க அவ்வளவு லேசான விஷயமா அது, கண்ணை பிடுங்கி எறிகிறன்றது? கண்ணு இல்லாட்டி பாதி உலகமே போயிடும். கண்ணுக்காக எவ்வளவு வேலையெல்லாம் செய்யறாங்க. கண்ணால ராஜ்யங்கள் உருவாயிருக்கு, கண்ணால ராஜ்யங்கள் அழிந்திருக்கு. விலங்கில போடுறதுக்கு துறை யோசிங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய கண், ஒருத்தர் 14 வருஷம் 21 வருஷம் ஒரு இடத்துல போய் கொத்தடிமையா வேலை செய்ததும் இந்த கண்ணுக்காகத்தான் சரிங்களா. பைபிள் வாச்சாக்களுக்கு விளங்கும், கொஞ்சம் பேரா சிரிக்கிறாங்க. சரி, இப்ப இப்படிப்பட்ட கண் உங்களுக்கு இடரல் உண்டாக்கினால், இப்படிப்பட்ட கண் உங்களுக்கு இடரல் உண்டாக்கினால் வலது கண்ண என்ன செய்யட்டாம், விரிச்சு போட்டா. இப்ப நான் கொஞ்சம் பொதுவான அறிவில இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் பேசுறேன். இந்த வலது கண்ணுடைய விசேஷம் என்ன, இந்த பிரசங்கத்தை பார்க்க வலிக்கிட்டதுனால அதுவும் எனக்கு தெரிஞ்சது. வலது கண்ணுக்கு இடது கண்ணை விட வர்ணங்களை பார்த்து அறிகிற தன்மை கூடுதலாக இருக்கிறது இயற்கையாகவே. இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், வலது கண் பார்க்கிறதை அறிகிறதுக்கு பொறுப்பா இருக்கிறது இடது பக்க மூளை. இடது பக்க மூளையில பார்வையினுடைய அறிவு அப்படின்னு சொல்றேன், வானேமுங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க. அதாவது ஜே கிராப்டினுடைய வானேமுங்கன் உண்டான் ஸ்பாக, அதனால உண்டாகிற பாஷ. நீங்க பார்க்கிறதானே வர்ணிக்கிறீங்க, விளங்குறீங்களா? பார்க்காவாக்களும் பேசுகிறார்கள் இல்லையாண்டு இல்ல, ஆனா நீங்க பார்க்கிறத நீங்க பார்த்துட்டு வந்து கேட்பீங்க இல்லையா. சிஸ்டர்ஸ் மாதிரி நல்ல கில்லாடிங்க, ஒரு ஆளை பற்றி கேட்டா உடனே அவங்க ஒரு ஆள் வந்ததுப்பா அப்படின்னு சொன்னா என்ன அந்த கலர் போட்டு உடுப்பா, இந்த தலைமை எப்படி இருந்தா, கண்ணாடி போட. ஆம்பளைகளுக்கு ஒன்றும் தெரியாது சரியா, ஆம்பளைகளுக்கு அங்க வந்தது ஒரு பொம்பளை ஆம்பளை இவ்வளவு தான் ஆகுன்னு தெரியும் சரியா. என்ன உடுப்பு போட்டிருந்தோ ஒன்றும் தெரியாது, பொம்பளை ஓண்டவனா கேட்பாங்க ஒவ்வொரு இது விளங்கிச்சியா. எங்களையே குழப்பிடுவாங்க, எல்லாமே போட்டிருக்கு போல இருக்கு இவங்க கேட்கறத பார்த்தான்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும் இல்லாம. ஆக இந்த கண் வந்து பார்க்கிறதை இந்த இடது பக்க மூளை அது ஆராய்ச்சி செய்து வாய் வழியாக அது தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லுது. அது பார்க்கிறது என்ன என்பதை வெளிப்படுத்துகிறதுக்கு இடது மூளை பொறுப்பாக இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பாத்திரமாக இருக்கிறது வலது கண் சரியா. இது ஆண்டவருக்கு தெரியாதா? இதெல்லாம் இப்பதான் கண்டுபிடிச்சாங்க கொஞ்ச நாளைக்கு முதல்ல. இது ஆண்டவர் படைத்தவருக்கு தெரியாதா? கண்ணை உருவாக்கினவர் காணாரோ, காதை உருவாக்கினவர் கேளாரோ, எல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குப்பா, இதுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அப்ப அப்படிப்பட்ட கண்ணை உருவாக்கின ஆண்டவர் சொல்றா, இந்த கண் உனக்கு இடரல் உண்டாக்கினார். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு கண்,
உங்களோட வாழ்க்கையிலே முக்கியமான தகவல்களை கொடுக்கக்கூடிய காரியங்கள் விளங்குதுங்களா? தேவன் அண்டையிலே உங்களை கிட்டி சேரும்படிக்கு உங்களை இன்றைக்கு தேறி ஒன்று இப்ப ஒரு ஒரு ரூமர் ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது, அதை பற்றி நான் இப்ப பேச விரும்பல. ஆனா பாருங்க, அப்படியான ஒன்று இடரல் உண்டாக்குமாயிருந்தால், அப்படியானது கூட ஒன்று இடரல் உண்டாக்குமாயிருந்தால் அதை பிடுங்கி எரிந்து போடு. ஆண்டவர் சொல்றார், நீ ஒற்றை கண்ணனாய், ஒரு கண் உள்ளாக்கள் வரையலாதுன்னு ஆண்டவர் சொல்லல, நீ ஒற்றை கண்ணனாய் பரலோக ராஜ்யத்துக்களை பிரவேசிப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும். விளங்குதுங்களா? இந்த வசனம் அன்றைக்கு தாவீதுக்கு தெரிஞ்சிருந்தால் அதுக்கு பிறகு சில காரியங்கள் நடந்திருக்கான்னு நான் நம்புறேன். ஏன் தெரியுமா? கண் சில நேரங்களில் எங்களுக்கு இடரல் உண்டாக்குது. இந்த மார்க்கில் சொல்லப்படுக்க அதுக்கு முந்தின சில சம்பவங்களை தயவு செய்து வீட்டை போய் வாசி பாருங்க. இன்னைக்கு நேரம் இல்லாதபடினாலும் நான் அந்த இன்சிடென்ட் அதுக்குள்ள கொண்டு வரையில, இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்குரிய காரியங்கள் சம்பவங்கள் முன்னுக்கு நடந்து கொண்டிருக்குது. மார்க்கு 9 இல்லைங்களா, மலையில போய் மறுரூபமாகிறார், அங்கிருந்து வரியினம் கீழே வந்தோடனே அங்க வேத பாருகிற அவருடைய சீசரோட தற்கிருக்கிறார்கள். அங்க ஒருதனுக்கு சுகம் இல்லாம சுகம் கொடுக்க முடியாம சீசர்கள் திக்கி தடுமாறி போய் நிக்கணும் இல்லைங்களா. அடுத்தபடியாக அவர் ஒரு சிறு பிள்ளை, அவர் வீட்டை போய் கேட்கிறார், நீங்க வரையக்க டிஸ்கஸ் பண்ணிக்கணும் வந்தீங்களே, என்னத்தை குறிச்சு தர்க்கிச்சிங்கன்னு கேட்கிறார். அப்ப அவருக்கு சொல்றாரு, என்ன யார் பெரியவனா இருப்போம்னு சொல்லி அவர்களுக்குல. ஏன்னா இப்ப மலையில போன 3 பேரும் இப்ப அவைக்கு ஒரு புது ஸ்டேட்டஸ் வந்துட்டுது இல்லையா. ஏன்னா நாங்க மலையில போய் ஒரு காணக்கூடாத ஒரு காட்சியை கண்டுட்டு வந்துட்டோம்ப்பா. ஆனா அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார். நாங்க ஒன்று கண்டுறோம், அவங்க சொல்ல மாட்டோம் உங்களுக்கு. அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார். என்ன இல்ல, சொல்லு சொல்லு, என்ன கண்டு நீ சொல்லு சொல்லு. இல்ல நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். ரெண்டு படினா இப்ப 3 பேருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு அதுக்குல்ல. இயேசுவோட மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் நாங்கள். ரெண்டு படினாலும் நாங்க கொஞ்சம் ஸ்பெஷல் ஒன். ஆண்டவர் கேட்கிறார், எதை பற்றி? அதை அப்பதான் கூப்பிட்டு விளங்கப்படுத்தி பாக்குறாருக்கா. பிள்ளைய கூப்பிட்டு பார்த்துட்டு, உங்களை யாரும் முதன்மையா இருக்க விரும்பினா இந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்றது போல வந்து ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கையோடய ஒரு ரிப்போர்ட்டும் வருது. நம்மோட இல்லாத ஒரு ஆள் அங்கே பிசாசு துரத்துறாராமே. நாங்கள் அவரை இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். ஏண்டா அவர் எங்கட கம்பெனியில இல்லை, நீங்க என்ன சொல்றீங்க, அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கலாமா இல்லையா? அதுக்கு வேற இயேசு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியா இருக்கு. விளங்குறீங்களா? இதன் பின்னணியில தான் இந்த 3 காரியங்களையும் ஆண்டவர் சொல்றார். நான் நினைக்கிறேன் அவர் இதனுடைய இதை விளங்கப்படுத்தும்படிக்கும் தான், என்ன சீசர்களுக்கு மட்டும் சொன்ன காரியம் இது, அதை 3 காரியங்களையும் சொல்லியிருக்கிறார் என்று. இப்ப அவர் சொல்ற, உன்னுடைய கண், உன்னுடைய பார்வை, நீ பார்க்கிற பார்வை, ஓ அவர் எங்களை சேராதாள் இல்லையா, எப்படி இவர் செய்யலாம்? உன்னுடைய பார்வை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் நீ கண்ணை புடுங்கி போடு. ஏன் தெரியுமா? நீ இந்த கண்ணோடய வந்தியன்னு சொல்லிச்சுன்னா நீ பரலோகம் போக மாட்டாய். உனக்கு 2 கண் வேணும். என்ன பரலோக ராஜ்யத்தின் வாசல்களை கண்டுபிடிக்கிறவர் சிலர் என்று சொல்லியிருக்கு. ரெண்டபடினால எனக்கு 1 கண்ணால கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு 2 கண்ணும் வேணும் என்று யாரும் நினைச்சிங்கண்டா, சில வழியில நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும், பரலோக வாசலும் கிடைக்காது. ஏன் என்று சொல்லி சொன்னால், அந்த கண் உங்களுக்கு மற்றவர்களை குறித்து உங்களுக்கு என்ன அபிப்பிராயத்தை உண்டாக்குகிறது? இது ஒரு கேள்வி. ஆண்டவரை நினைக்கிறார், ஆனா இந்த கண் எனக்கு என்னத்தை நினைக்க தோணுது? எத்தனை நேரங்களில் நாங்கள் ஆக்களை குறித்து பிள்ளையா நினைச்சிருப்போம் இல்லையா? நானும் இதை குறித்து ஒரு தரம் இங்கே பேசி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கண் அடிக்கடி எங்களுக்கு ஒரு பிள்ளையான இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. நான் சொல்றேன் உங்களுக்கு, தயவு செய்து நீங்க அதை விளங்கிக் கொள்ளுங்க. எங்களோட இருக்கிற கண் தான், நாங்கள் மை தீட்டி அது தீட்டி இது தீட்டி எல்லாம் அழகு பார்க்கிற அதே கண் தான், சரிங்களா? அது எனக்கு சரியான பார்வையை கொடுத்தா தான் நான் என்னுடைய இருதயம் சரியான வழியிலே சிந்திக்க முடியும். வாசிங்க ஆதியாகமத்தில், நான் அதை வாசிக்க உடனே இப்ப நான் ஒரு உதாரணம் வீட்டில் போய் வாசிக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தில் 1வது அதிகாரத்தில் மாத்திரம் ஆண்டவர் 1, 2, 3, 4, 5, 6, 7 தரவை தேவன் அது நல்லது என்று கண்டார் என்ற வார்த்தை வருகிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே தேவன் 7 தடவை சொல்றார், தேவன் அது நல்லது என்று கண்டார். அந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். பார்க்கிறவைகளை நல்லதென்று பார்க்கறதுக்கு எனக்கும் உங்களுடைய இதயத்துக்கும் முடியுதா? அல்லது நல்லவைகளை மாத்திரம் பார்க்கறதுக்கு முதல்ல எங்களுடைய இதயத்தை நாங்கள் பழக்கிக் கொள்வோமா? யோசிச்சு பாருங்க. இருக்கா பூமி எல்லாத்தையும் பார்த்தவர், கோணலும் இருளுமாயிருந்து அந்த பூமி எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறார். வச்சுட்டும் அவர் சொல்றார், தேவன் அது நல்லது என்று கண்டார். பூமி இன்னும் பெர்ஃபெக்டா இல்ல, வெளிச்சத்தை கொடுத்துருச்சு, அது நல்லது என்று கண்டார் இல்லைங்களா? ஏன்னா இப்பதான் ஸ்டார்டிங், அது போக போக அது சரியாயிடும் இல்லையா? இப்ப துவங்குறபடினால நல்லது. ஒரு ஆள் சேர்ச்சிக்கு வரார், அவர் ஞானசாரம் அடிக்கல ஒன்னும் செய்யல, இப்பதான் வார, அது நல்லது என்று காணுங்க இல்லைங்களா? ஏன் தெரியுமா? அவர் போக போக அந்த நீதியின் பாதையிலே அவர் பழக்கப்படுவார். அநேக நேரங்களில் நாங்க வைக்கிற முட்டுக்கட்டைகள் தான் அநேகர் இடறி போறதுக்கு காரணம். நாங்களுடைய எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கு சில நேரங்களில் இல்லைங்களா? நாங்க அதுக்குரிய அதான் யோவான் ஸ்நானனை முன்னுக்கு அனுப்பின காரணம் தெரியுமா? அந்த பாதையை செவ்வாய் பண்ணும்படிக்கு, ஜனங்கள் அந்த பாதையிலே நடந்து வரும்படிக்கு. யோசிச்சு பாருங்க, இதுல இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாங்க ஒரு 7-8 சிட்டில இருந்து வந்திருக்கிறோம் இல்லையா? தனியா இந்த சிட்டில மாத்திரம் இதை நிரம்பி வழிகிற அளவுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க. எங்க தமிழ் ஆக்களை பற்றி மட்டும் சொல்றேன் நான் இப்ப சரிங்களா? ஒருத்தருக்கும் தெரியாதா இந்த சேர்ச் நடக்குதுன்னு சொல்லி? தெரியும். அதுல ஒரு குறிப்பிட்ட வீதம் வந்து வர விரும்பினாலும் வர முடியாத சூழ்நிலைகள், அதை நாங்க தான் திருத்திக் கொள்ளணும். விளங்குறீங்களா? நாங்க தான் திருத்திக் கொள்ளணும். எவ்ரி ஒன், ஒவ்வொருத்தரும். யாராவது ஒரு ஆளுக்கு ஆண்டவர் மனதில் பேசினாருண்டா, உன்னாலதான் ஒரு ஆத்மா வராமல் நிற்குதுண்டு, தயவு செய்து அந்த ஆத்மாவோடவே ஒப்புரவாயிருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ற ஆலோசனை இது. உங்கள் நிமித்தம் ஒருவரும் சபைக்கு வெளியில் நிற்க கூடாது. தயவு செய்து பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்காவிட்டால் ஒரு நாளில் ஒரு நாள் அதை குறித்து அவர் உங்களிடத்தில் விசாரிப்பார். உங்களுடைய இருதயத்தில் கேளுங்க. யாரும் யாரும் உங்களுக்கு வந்து சொல்ல தேவையில்லை. உங்களுடைய மனச்சாட்சியில ஆண்டவர் அவ்வளவு நீதி உள்ளவரா இருக்கிறார், உங்களுடைய மனச்சாட்சியிலே அப்படி ஒரு ஒரு நெருதுதல் இருக்குமா இருந்தால் தயவு செய்து நீங்க அவர்களோடு ஒப்பிடுவாய் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமான நீதியின் ஆயுதங்களாக நீங்க அப்ப மாறுவீங்கன்னு நான் சொல்றேன். ஆண்டவர் அதைத்தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்க, ஆண்டவர் நல்லது 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 என்று கண்டார். மனுஷனை படைக்கும் வரைக்கும் மிச்சம் எல்லாத்தையும் பார்த்தவர் கிட்டத்தட்ட நல்லது நல்லது என்று தான் கண்டார். ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க பாப்பா, அவர் நல்லது என்று கண்டார். ஏனென்றால் அவர் சொன்னபடியே அது உருவாகி இருந்தபடினால. அல்லேலூயா. அவர் வெளிச்சத்தை உண்டு பண்ணினதன் நோக்கத்தின்படியே அந்த வெளிச்சம் இருந்தபடினால அவர் சொன்னார் நல்லது என்று கண்டார். அன்றைக்கு அவர் என்ன நோக்கத்தோட சூரியனை உண்டாக்கினாரோ அதே நோக்கத்தோடு தான் இன்றைக்கும் சூரியன் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது சரிங்களா? அதனாலே அவர் நல்லது என்று கண்டார். மனுஷனை உண்டாக்கிட்டு அவர் நல்லது என்று காணவில்லை. அதைத்தான் நீதிமொழி சொல்லுது, அவர் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். தெரிஞ்சு தெரியாம இருக்கிறீங்களா சொல்லக்கூடாதுண்டு. பைபிள் முழுக்க வாசிந்தா இந்த வசனத்தை தாண்டி தானே போயிருக்கணும். அவர் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். மனுஷனை உண்மை சொல்றவனா ஆண்டவர் படைச்சார், பொய் சொல்ல தெரியாதவனாக ஆண்டவர் படைச்சா. மனுஷன் நிறைய சாக்கு போக்கு சொல்ல தொடங்கிட்டான்பா. அவள் என்றார், அவ அதண்டுது, அதுக்கு மட்டும்தான் ஒண்ணும் சொல்ல தெரியல. அது திரும்பி பார்த்துருக்கோம், அதுக்கு பின்னால ஒன்றும் இல்லைன்ற அப்படினால பேசாம அது அடிய வாங்கிட்டு இல்லைங்களா? மனுஷனை செம்மையானவனாக ஆண்டவர் உண்டாக்கினார். ஏன் தெரியுமா? அவர் என்ன சொன்னார்? நம்மை போல மனுஷனை உருவாக்குவோம் தான் சொன்னார். அப்ப அவர் செம்மையானவராக இருந்தபடினால உருவாக்கப்பட்ட மனுஷனும் செம்மையானவனை தான் இருந்தான். பாருங்க, பார்வை மிகவும் ஆபத்தானது. அந்த பார்வையில வியாதி வந்துடுதுன்னு சொல்லி சொன்னால் தயவு செய்து அதுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் வேணும். அந்த ட்ரீட்மெண்ட் செய்யாவிட்டால் என்ன நடக்கும் என்றதை வாசிங்க, மத்தேயு 6:22-23.
விளக்காயிருக்கிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும்.
அல்லேலூயா. கண்ணானது சரீரத்தின் விளக்கு. பார்க்கறத பார்த்தா இலங்கையில கொமர்ஸ் கிளாஸ்ல நான் இப்படித்தான் இருப்பேன். விளங்கின மாதிரியும் இருக்கும் முகம், விளங்காத மாதிரியும் இருக்கும் எனக்கு. நீங்களும் அப்படித்தான் முகம் வச்சுக்கிறீங்க. விளங்கியிருக்கா விளங்கலையா? கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கண் பார்த்து தான் உடுப்பு போறீங்க. கண்ணை முடிக்கொண்டு யாராவது உடுப்பு போறீங்களா போயிட்டு? அப்ப கண் தான் சொல்லுது நீ எப்படி வெளியில போகணும் என்று சொல்லி. கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. சரியா? உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சம் அண்டா என்ன தெரியுமா? பரிசுத்தம். பரிசுத்தம் அண்டா என்ன? வெளிச்சம் அண்டு திருப்பி எனக்கு உள்டாவா போட்டுறாதீங்க. இப்ப வெளிச்சம் அண்டா பரிசுத்தம். பரிசுத்தம் என்றது நீதி. அல்லேலூயா. எப்ப பரிசுத்தமா இருக்கும்? நீங்கள் நீதி செய்து கொண்டே இருக்கும் போது அது பரிசுத்தமா இருக்கும் இல்லைங்களா? பூஸ்பால ஒன்று சொல்லுவாங்க, அன்கிரீஃப் இஸ் த பெஸ்ட் ஃபெர்டிலிட்டிக்கும். சரியா? தமிழ்ல என்ன அவர்கிட்ட பிறகு கேட்டுக்கொள்ளுங்க. தீ குடிக்க நீங்க தொடர்ந்து அட்டாக் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா உங்களை பக்கம் கோல் போடுற கொடுத்தனும் வர மாட்டாங்க. சரிங்களா? அப்ப நீங்கள் நீதி செய்து கொண்டே இருப்பீர்களானால் சரியா பாவம் உங்களை நெருங்காது. அதனால அவர் சொன்னார், ஒருவன் நன்மை செய்யாவிட்டால் பாவம் அவன் வீட்டு வாசல்படியிலே படுத்திருக்கும். கதவை திறந்தா உள்ளுக்க கூப்பிடாம வர்றது அதுதான். நீங்க ஐநாடும் செய்யாமலே வந்துடும். அது உங்களை தாண்டி போனதே தெரியாது, என்ன கீழால போயிடும். அது நீங்க ஒரு தரையும் காணையில் ரெண்டு புறம் கதவை சாத்திருக்கு, அது உள்ளுக்கு போய் அங்க உள்ளு கோட்டை கட்டிட்டு இருக்கு. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. பாருங்க அடுத்த வசனம் அதோட பயங்கரமா இருக்கு. உன் கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். என்ன இருள்? பாவத்துக்கு அடையாளம், பாவம் அநீதிக்கு அடையாளம். இப்ப நாங்க ஆரம்பத்தில் வாச்ச அந்த வசனத்துக்கு வாரம் இல்லையா? உங்களுடைய சரீரத்தை பாவத்துக்கு அடிமலாக அநீதியின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்கிற நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடுங்கன்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப பாருங்க கண் இதுக்கு காரணம் யாரு? அவர் ஒன்று கோவிச்சு கொள்ள மாட்டார், அவரை அவருக்கு பேர் அப்படி இருக்கிறபடினால தைரியமா சொல்லுங்க. கண்ணை நான் கட்டு போறதுக்காக ஆண்டவர் எனக்கு தந்தார் இல்லைங்களே தானே? கண்ணை நான் கட்டு போகும்படிக்கு ஆண்டவர் எனக்கு தந்தார். நான் விழுந்து எங்கேயாவது தவறு என்னுடைய வழியிலே நான் தவறாதபடிக்கு எனக்கு கண் தந்தார். நல்லது கெட்டது என்றதுன்னு சொல்லி அறிந்து கொள்ளும்படிக்கு, அதை உணரும்படிக்கு, அதிலிருந்து நான் விலகும்படிக்கு எனக்கு அந்த கண்ணை தந்திருக்கிறார். ஆனா என்னுடைய கண் எனக்கு இடரல் உண்டாக்குமானால், விசேஷமாக அதுலேயும் ஸ்பெஷலா இருக்கிற அந்த வலது கண் எனக்கு இடரல் இருக்குமானால், கண் துடிக்கும். சில பேர் சொல்லுவாங்க கண் துடிக்குது, அதுக்கு அர்த்தம் எல்லாம் சொல்லுவாங்க. வலது கண் துடிச்சா என்ன அர்த்தம் தெரியுமா? வலது கண் துடிக்குது என்ற அர்த்தம், வேற ஒரு அர்த்தம் இல்லை. இதுக்கு அர்த்தம் சொல்றவங்க இருப்பாங்க சாத்திரம் பாக்குற மாதிரி. வலது கண் துடிச்சா வலது கண் துடிக்குது அவ்வளவுதான், அல்லது இடது கண் துடிக்கலன்ற அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா வலது கண் உங்களுக்கு இடரல் உண்டாக்குமானால், அப்படிப்பட்ட வலது கண் உங்களுக்கு இடரல் உண்டாக்கிருமான, கண்ணை எப்படி குத்துறது, கண்ணை எப்படி புடுங்கிறது நான்? ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த ஒரு கண்ணின் நிமித்தம் உன்னுடைய ஆத்மா முழுக்க கெட்டு போகுது. நல்லதுகளை செய்ய வேண்டிய உன்னுடைய ஆத்மா, நான் செம்மையாக படைத்த அந்த மனித ஆத்மா கெட்டு போறதுக்கு இந்த கண் அடையாளமா இருக்கிறது. எனக்கு ஒரு பாகிஸ்தான் ஒரு தடவை தெரியும், கிட்டத்தட்ட 30 வருஷமா தெரியும் வச்சுக்கொள்ளுங்களேன். அவரை இடக்கட நான் சந்திப்பேன். அவர் அன்றைக்கு என்னோட பேசும்போது அவர் எனக்கு இந்த காரியத்தை அவர் அப்படியே சொல்றார். அவர் சொல்றார், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சகோதரனே, எங்களுடைய கையும் காலும் கண்ணும் எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரிடத்திலே முறையிடும் என்று சொல்லி அவர் சொன்னார். அது ஆண்டவரிடத்துல போய் சொல்லுமாம். அவர் முஸ்லீம் சகோதரன், பாருங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுமாம், ஆண்டவரே இந்த மனுஷனிடத்திலே இது பிரயோஜனமாயிருக்கும்படிக்கு நீர் இதை நீர் என்ன எங்களை கொடுத்தீர், நாங்கள் உமக்கு மகிமைக்கு ஏதுவான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்தோம். ஆனால் இந்த மனுஷன் எங்களை துஷ்பிரயோகம் செய்து விட்டான் சொல்லி எனக்கு கேட்டோன்னு கொஞ்சம் பகீரண்டுது. உண்மையில சொல்றேன் நான் இல்லைங்களா? ஆண்டவர் யார் பரியாச உதடுகளினாலே பேசுவார். கவனமா இருங்க. ஆண்டவர் பாகிஸ்தான் நம்பருக்காலையும் பேசுவார். சரியா? அசட்ட பண்ணாதீங்க சரிங்களா? என்னுடைய கையும் காலும் கண்ணும் எனக்கு விரோதமாயே சாட்சி சொல்லக்கூடாதபடிக்கு நான் கவனமாயிருக்கணும். சரியா? எனக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை திரித்துக் கொள்ளும்படிக்கு தேவனுடைய நீதியின் இந்த இந்த சக்தி, இந்த வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பவுல் சொன்னார், நான் பாவ எனக்கு இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார், நான் நிர்பந்தமான மனுஷன் உண்டு. ஆனால் 8 அதிகாரத்தில் அவர் சொல்றார், கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்னை இந்த பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் விடுதலையாக்கிட்டேன்னு சொல்றார். அல்லேலூயா. 7 வசனம் சந்தேகத்துக்குரிய வசனம் இல்லையா, தோத்துட்டாரோன்னு சொல்லி நினைக்கக்கூடிய வசனம். ஆனால் 8 அதிகாரத்தில் முழங்குகிறார், நான் வெற்றி பெற்று விட்டேன், கிறிஸ்துவனுடைய பிரமாணங்களுக்குள்ளால என்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்து நான் மேன்மை பாராட்டக்கூடியதாய் எனக்கு ஒரு வெற்றியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு இருக்கிற நெருக்கடி உங்களுடைய கை உங்களை மட்டுப்படுத்துதுன்னு சொன்னால், இந்த கை இப்ப கையை வெட்ட சொல்லி நான் சொல்லல, அந்த கரத்தினுடைய கிரியைகளை பற்றி தான் இன்னைக்கு பேசுறோம். சரீர பிரகாரமா இல்ல, இப்ப ஆவிக்குரிய பிரகாரமா சொல்றேன், கரத்தினுடைய கிரியைகள், கால்கள் அதனுடைய வழிகள், கண் அதனுடைய நோக்கங்கள், அதனுடைய பார்வைகள், இவைகள் தேவனுக்கு பிரியமான ஆயுதங்களாக இருக்க வேண்டும். எல்லாரையும் நீங்க தேவனுடைய, அதாவது பரிசுத்தம் பண்ணப்படுகிறவர்களும் பரிசுத்தம் செய்கிறவரும் ஒருவராலே உண்டாக்கப்பட்டிருக்க, அவர் உங்களை தம்முடைய சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாதிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க உங்களை இங்க இருக்கிற எத்தனை பேரை சகோதர சகோதரி என்று சொல்றதுக்கு நீங்க வெட்கப்படுறீங்க? திருவிருந்து எடுக்கும்போது தயவு செய்து அந்த இப்ப நான் சொன்னதை நினைவு கூறுங்க. இருக்கா நீங்க வெட்கப்படுறீங்களா? நீங்க வெட்கப்படுறது வெளியில தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். நீங்க யாராவது வெட்கப்படுறீங்களா? இங்க இருக்கிற ஒரு ஆளை சகோதரன் அல்ல சகோதரி என்று சொல்றதுக்கு திருவிருந்து எடுக்க இந்த நினைவு இருக்கா? வெட்கப்படாத அவர் எனக்காக பலியானார். தேவ தூதர்களுக்கு கை கொடுக்காமல் இந்த பாவியான மனுஷனுக்கு அவர் கை கொடுத்தார். நாங்கள் பாவிகளாயிருக்கையிலே அவர் மரித்திருந்தார். எப்ப? நாங்கள் பாவிகளாயிருக்கையில இல்லையா. என்றபடினால தயவு செய்து நீங்கள் எழுந்திருங்க. இப்ப கேட்ட இந்த வசனம் உங்களுடைய இருதயங்களிலே நுழைந்திருக்கிறதா நான் விசுவாசிக்கிறேன். சரீரம் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய கண்கள் சரியாக பார்க்க வேண்டும் இல்லைங்களா? பரலோக ராஜ்யத்திலே நான் நுழைவதற்கு என்னுடைய பலனாக நான் கருதுகிற ஒரு காலானாலும், என்னுடைய ஒரு நம்பிக்கையானாலும், அது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அதை நான் ஒதுக்கி விடுவதே கர்த்தருக்கு பிரியமானதாயிருக்கும். என்னுடைய கரத்தின் கிரியைகளை தேவன் சபித்து போடாதபடிக்கு என்னை இடர பண்ணுகிற அந்த ஒரு கரத்தின் கிரியையை நான் விட்டு விலகினேன் என்றால் நான் எனக்கு ஒரு கரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே நான் விலையேற பெற்றவனாயிருப்பேன். அதனாலே தேவனுக்கென்று சொல்லி நீங்கள் இழந்து போனதை நீங்கள் மறுபடியும் பெற்றுக் கொண்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதை நீங்கள் காப்பாற்ற நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் இழந்து போவீர்கள். எதை தேவனுக்கென்றெல்லாம் இழக்கிறீர்களோ அதை நித்திய நித்தியமாக தேவனுடைய நாமத்திலே நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் வருகிறார், உங்களை அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆமென். அல்லேலூயா.